கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் உங்களை முகமுகமாக ஒரு இடைவெளிக்கு பின்பு சந்திப்பதற்கு தேவன் எனக்கு தந்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த இடைவெளியில் உங்கள் எல்லாருடைய அன்பான விசாரிப்புகளும் எனக்கு சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. உங்களுடைய அன்பு அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதுக்காக கூட தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் முகமுகமாக தேவனுடைய வார்த்தை தியானிப்பதற்காக நாம் இங்கு கூடி வந்திருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கடந்த வாரங்கள் சில முக்கியமான பாடங்கள் உங்கள் மத்தியில சகோதரர்கள் பகிர்ந்தளித்தாங்க. விசேஷமா இன்றைய கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு, நமது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்த மாபெரும் சத்தியங்கள் உங்கள் மத்தியில பேச முதல் மூன்று, அதாவது அந்த ஒரு பாடத்தை நாம மூன்று பாகத்துல எடுத்திருப்பார்கள் சகோதரர்கள். அதைய மீண்டும் திரும்பி பார்ப்பது இந்த நேரத்துல மிக அவசியம். முதல் பாகத்துல பொதுவாக கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன? ராப்சர், அது போன்ற மாம்சத்தில் அவர் வெளிப்படுவார், எல்லாருடைய கண்களும் அவரை காணும்படி அவருடைய வருகை இருக்கும். இதுதான் பொதுவான எதிர்பார்ப்புகள் கிறிஸ்தவர்கள். இந்த எதிர்பார்ப்புகள் ஆனா வசனத்தின் படியான எதிர்பார்ப்புகளா? அந்த முதலாவது பாகத்தில் நாம பார்த்தோம் இல்லை, ராப்சர் வார்த்தை இல்லை, ராப்சர் கான்செப்ட் இல்லை. கர்த்தர் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார், ஏன்னா அவர் ஒரே முறை மாம்சத்தில் மறிச்சு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியில். சோ அவர் ஆவியில திவ்ய சுபாவத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீச்சிருக்கிற அவருடைய இரண்டாம் வருகையில் மாம்ச கண்கள் பார்க்கும்படி அவர் வரமாட்டார். சோ அந்த பொதுவான எதிர்பார்ப்புகள் வேத வசனங்களின்படி இல்லை என்று பார்த்த பின்பு, சரி வேதத்தின்படி கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை எவ்விதமாக இருக்கும்? அதுதான் இரண்டாவது பாகம். சோ அந்த இரண்டாவது பாகத்தில் ஒரு ஆழமான ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். கண்டிப்பா நீங்கள் எல்லோரும் அதை புரிந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். மிக முக்கியமான பாகம் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி பேசும் போது பொதுவாக மூன்று கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. சொல்ல முடியுமா? பரோஷியா, நன்றி. எபிஃபானியா, நன்றி. அப்போகாலிப்சிஸ். இந்த மூன்று வார்த்தைகள், இந்த வார்த்தைகளின் மீதான ஒரு ஆராய்ச்சி கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை எவ்விதம் சம்பவிக்கும் என்பதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு அங்க கிடைத்திருக்கும். பரோஷியா, பிரசன்ஸ், வந்திருத்தல், பிரசன்னம், வருகை இல்ல. சோ இந்த முதல் வார்த்தை காண்பிக்குது ரொம்ப அருமையா, கர்த்தர் இயேசுனுடைய அந்த இரண்டாம் வருகை இல்ல, வந்திருத்தல் ரொம்ப ரகசியமாக திருடன் வரும் விதமா. ஆனா அவருடைய உண்மையான சீஷர்கள், விழித்திருப்பவர்கள், தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்திருப்பவர்கள் மாத்திரம் ஆரம்பத்தில் அறிந்து கொள்ளும் வண்ணமாக சம்பவித்திருக்கும். சுவாதிதா பரௌஷிய பிரசன்ஸ், சீக்ரெட் பிரசன்ஸ். உலகம் தூங்கிட்டு இருப்பாங்க, போக போகத்தான் முடிச்சு பார்ப்பாங்க. சூரியன் ஏற்கனவே உதிச்சிருக்கும், ஆனா ஆரம்பத்திலேயே விழிப்போடு இருக்கிறவர்கள் யாரவங்க? கர்த்தர் இயேசுவின் அடிச்சோடுகள் பின்பற்றி நடக்கிற அவருடைய உண்மையான சிஷ்யர்கள், அவருடைய சகோதரர்கள். அவர் சொல்லிட்டார், சகோதரரே, அந்த நாள் திருடன போல பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒண்ணும் இருளுக்குள்ள இல்ல, நீங்கள் யார்? வெளிச்சத்தின் எந்த வெளிச்சம்? சத்திய வெளிச்சம், தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெளிவா காண்பிக்கும் அவர் இரண்டாம் வருகையில வந்திருக்கிற விஷயம். அதற்கு பின்பு எபிஃபானியா, பிரைட் ஷைனிங், அவர் ரகசியமாக வந்து இருக்கிற விஷயம், இன்னமும் பிரகாசிக்கப்படுகிற சத்திய வெளிச்சத்தினால அதிகமாக உறுதி பண்ணப்படும். யாருக்கு? மறுபடியும் அதே சகோதரர்களுக்கு. பட் ரொம்ப கன்ஃபார்ம், ரொம்ப கன்ஃபார்ம், எஸ், கர்த்தர் இயேசு வந்து நம்ம மத்தியில இருக்கிறார். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் போக போக அதனுடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். எபிஃபானியா மூன்றாவது பாகத்துல நாம பார்க்கிறோம், அது சபை மகிமை அடைஞ்சு கர்த்தர் இயேசுவோடு கூட இணைஞ்ச பின்னாடி அப்போகாலிப்சிஸ் அப்படின்னா, இதுவரைக்கும் உலக ஜனங்களுக்கு புரியாத, வெளியாக்கப்படாத அவருடைய வந்திருத்தல் பகிரங்கமாக எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளும் வகையில வெளியாக்கப்படும். ரெவலேஷன், இட் வில் பி ரிவீல்ட், அதுதான் அப்போகாலிப்சிஸ். இந்த மூன்று வார்த்தைகள் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் பிரசன்னத்தினுடைய மூன்று நிலைகள், ஃபேஸஸ் கிளியராக காண்பிச்சிடுகிறது. அந்த இரண்டாவது பார்ட்ல நாம பார்த்திருப்போம். கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில், பரோஷியா கேட்டதே இல்லை, எபிஃபானியா வாயிலேயே வரமாட்டேங்குது, அப்போகாலிப்சிஸ் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது, இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிருக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம பைபிள் ஸ்டடியில இருக்கிறோம், பைபிள்ல தேவன் இந்த வார்த்தைகள், இந்த மாபெரும் சத்தியங்கள் அழகா வச்சிருக்கிறாங்க. அதுதான் இரண்டாம் பாகத்துல பார்த்தோம். மூன்றாவது பாகம் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த நாள் கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளவு நாள் ஐயோ வேணா வேணா, அது கர்த்தரியே சொல்லே தெரியாது. அப்படியா? உண்மைதான், அவருக்கு தெரியாது. எப்ப வரைக்கும்? அவர் மறிக்கிற வரைக்குமே அவருக்கு வெளியாகப்படல. ஆனால் மறிச்சு உயிர் தெளிந்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதும், அதனுடைய ஆழமான ரகசியங்கள் உட்பட, அதுல தம்முடைய இரண்டாம் வந்திருத்தல் விஷயங்கள் முதற்கொண்டு கர்த்தர் இயேசுவின் அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் சகோதரர்கள் உங்களுக்கு அருமையா எடுத்துப்பாங்க. சிங்காசனத்துல ஒருத்தர் வீற்றிருக்கிறார், ஆட்டுக்குட்டியான ஒரு கோப்பான ஒருத்தர் வந்து அவர் வலது கருத்துல இருக்கிற புஸ்தகத்தை வாங்குறது எல்லாம் எப்படி அருமையா? கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவருக்கு சகலமும் வெளியாக்கப்பட்டதை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்போ அவர் அறிந்து கொண்டது சொல்றார். எப்படி அவருக்கு அந்த விஷயங்கள் அறிந்து கொள்ள ஒரு ஏற்ற காலம் இருந்துச்சோம்? யாருக்கு? மனுஷகுமாரனுக்கு. அவர் வருது, அவர் புரிஞ்சுக்க ஒரு ஏற்ற காலம். ஏற்ற சமயத்துல அவருடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்ற காலம், அந்த காலம் இப்போ. அதனால தான் அந்த கிளாஸ் முடிச்சு நீங்க மாத்திரம் உட்கார்ந்துருக்கிறீங்க. அவர் வந்துட்டார், கேட்ட உடனே நிறைய பேர் வரல, ரொம்ப ஆச்சரியம். சோ இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வந்திருத்தல் சம்பவித்த வருடம், தேங்க்யூ, 1874 சகோதர சகோதரிகளே, ஆச்சரியமான உண்மை. இப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிச்சயமா தெளிவட வேண்டிய உபதேசம், கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னம். இதுவரை 40 கிளாஸ் கேட்டிருக்கிறீங்க, சந்தோஷம், நன்றி, தேவனுக்கு மகிமை. ஆனா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உரிய ஏற்றகால சத்தியம், இந்த சத்தியத்துல தெளிவு, நம்பிக்கை, விசுவாசம், உறுதி இருந்தால் மாத்திரம் கர்த்தர் இயேசுவின் சரீரத்தில் அங்கம், அது அவருடைய இரண்டாம் பிரசன்னம் பற்றினது. ஏன்னா இது அந்த சத்தியத்துக்கான காலம், இந்த காலத்துக்கான சத்தியம், அந்த சத்தியம். ரொம்ப கேர்ஃபுல்லாகும் சகோதரர்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவா தீர்க்க தரிசனங்கள் காண்பித்திருப்பாங்க. தேவன் உங்களுடைய இருதயத்துல பேசிருப்பார், விசுவாசிக்கிறார். 1884 ஆண்டு நம்முடைய ஆண்டவர் வந்து இருக்கிற வருஷம், எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் ஆச்சரியமா இருந்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தீர்க்க தரிசனத்தின் திறவு கோள்கள், அதுல ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, டானியலின். அது மாத்திரம்தான் கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகை பற்றி தெளிவா பேசுற ஒரே தீர்க்க தரிசனம். முதலாம் வருகை பற்றி வேதத்துல ஒரே தீர்க்க தரிசனம், ஆனா இரண்டாம் வருகை பற்றி வேதத்துல எவ்வளவு தீர்க்க தரிசனம். தேவனுக்கு தெரியும் நம்ம ரொம்ப பலவீனமானவங்க, ஒண்ணு சொன்னா நம்ப மாட்டோம். அவரு குரோனாலஜி 6000 இயர்ஸ் எங்க முடியுது, 1874 ஃபர்ஸ்ட் ப்ரூஃப், ஜூப்லி லா, எவ்வளவு அருமையான ஒரு நிழல் இந்த உலகத்துக்கான ஜூபிலி. 1884 1335 கழிஞ்சு சேர்கிறவன் பாக்கியவான். எங்க முடிஞ்சது 1874? இதெல்லாம் தற்செயலா 6000 வருஷம் குரோனாலஜி ஆதாம் சிப்தீப்ல ஆரம்பிக்குது, முடியறது 1874. யூபிலி எப்ப ஆரம்பிக்குது? கிமு 606 அங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? 1874. 1335 காத்திருந்து சேர்கிற தீர்க்க தரிசனம் எங்க ஆரம்பிக்குது? கிபி 539. ஆனா எங்க முடியுது? தற்செயலா இல்ல மனுஷர் ஞானமா? சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தியம் ஹார்மோனியஸ், இசைவா இருக்கும். சோ இந்த மாபெரும் வார்த்தைகள் உங்கள் மத்தியில தேவன் கிருபையாக தந்திருக்கிறார். அதை புரிந்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்துல மீண்டும் இந்த வகுப்புக்கு நீங்க வந்திருக்கீங்க என்று நாம் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து தேவன் இந்த காரியங்களை உங்களை வழி நடத்துவதற்காக எங்களுடைய ஜெபங்கள்ல உங்களை நாங்கள் நினைக்கிறோம். இன்றைய நாளில் நாம் இன்னொரு முக்கியமான தலைப்பு பார்க்க போகிறோம், ஒரு அருமையான தீர்க்க தரிசனம், இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம். சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துல இன்னைக்கு நாம இஸ்ரவேல் தேசம் பற்றி நாம பார்க்க போறோம். சோ இந்த பாடத்துல இஸ்ரவேல் தேசம் சுவிசேஷ யுகத்துல எப்படி இருந்தாங்க, மற்றும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களுக்கான தேவனுடைய எதிர்கால திட்டம் என்ன, இந்த ரெண்டு விஷயத்த நிதானமா நாம பார்க்க போறோம். அதாவது சுவிசேஷ யுகத்துல இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க, சரி இஸ்ரவேலர் இனிமேல் எப்படி இருக்க போறாங்க, தேவனுடைய திட்டத்துல தேவன் அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிற அந்த திட்டம் எப்படி இருக்கு. சோ இது ரெண்டு விஷயம் இன்றைக்கு பாடத்துல நாம பார்க்க போறோம். இது எசேக்கியல் புஸ்தகத்துல தீர்க்கதரிசி எசேக்கியலுக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியல் 37 முதல் 10 இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் அதை நிதானமாக வாசிக்க, மற்ற எல்லாரும் அதை கூர்ந்து கவனிக்க மாத்திரம் நான் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியல் 37:10. அதற்கு நான் சத்ராங்க ஆண்டவரே தேவரே அதை அறிவி வைத்தேன். அப்பொழுது அவர், நீ இந்த எழுப்புகளை குறித்து நீ இப்போ நாம வாசிச்ச இந்த தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய நம்முடைய தியானம். ஓரளவுக்கு நீங்க அந்த தீர்க்க தரிசனத்தை கவனித்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை பைபிள் அதிகமாக படிச்சிருக்கும் பட்சத்துல இந்த பகுதி உங்களுக்கு நினைவு இருக்கலாம். சோ இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஆங்கிலத்துல தி வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எலும்புகளின் பள்ளத்தாக்கு பற்றின தீர்க்க தரிசனம். சோ இந்த தீர்க்க தரிசனம் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க தேவன்? இந்த தீர்க்க தரிசனத்துல யார் பற்றி பேசியிருக்கிறார் தேவன்? யார் பற்றி எதை பற்றி பேசியிருக்கிறார்? சோ இதுக்கு பதில் இருக்குது அந்த தீர்க்க தரிசனத்திலே. 11 வசனம் வாசி. மறுபடியும் மாசிங்க 11 வசனம். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் பாருங்க, இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல எசேக்கியேல் பார்த்துட்ட அந்த தீர்க்க தரிசனத்துல அந்த யாரை பற்றி அங்க பேசப்பட்டிருக்கிறங்கிற விஷயத்த அந்த பகுதியிலேயே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாக்குறோம். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. சோ இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் தேசத்தை பற்றி, இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொன்ன ஒரு விசித்திரமான ஒரு தீர்க்க தரிசனம். சோ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம் என்ன? தேவன் தீர்க்க தரிசனமா அடையாள பாஷையில சொல்லியிருக்கிறார். நிறைய எலும்புகள் திடீர்னு எல்லாம் கூடிச்சு, மேல நரம்பு வந்துச்சு, சதை வந்துச்சு, தோல் போட்டு மூடப்பட்டுச்சு, ஆவி வந்த உடனே பெரிய சேனையா எந்திரிச்சு நின்னாங்க. சோ இதெல்லாமே அடையாள பாஷை. ஆனா இதெல்லாம் பயன்படுத்தி தேவன் அவருடைய திட்டத்துல இஸ்ரேலுக்கான எதிர்காலம் பற்றி தான் அங்க பேசியிருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை நாம ஆராய்ந்து பார்க்கும் போது தேவ திட்டத்தை புரிஞ்சு கொள்ள முடியும், இஸ்ரேல் ஜனங்களுக்கான திட்டம். அதே சமயத்துல சமீபத்துல இஸ்ரேல் தேசத்தினுடைய வளர்ச்சி நம்ம புரிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் காலத்துல ரொம்ப சீக்கிரமா நம்ம இந்த கொஞ்ச காலம்னு சொல்றோம் இல்லைங்களா சப்ஜெக்ட்ல, அதெல்லாம் பிராக்கெட்ல நீங்க போட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமா கொஞ்ச காலம்னு ஒன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு 100-150 வருஷம் அல்ல. ரொம்ப சீக்கிரமா இஸ்ரேல் விஷயத்துல என்ன நடக்க போகுது, இந்த விஷயங்களும் தேவன் பேசியிருக்கிறார். அவருடைய திட்டம் அவங்களுக்காக, இப்போ அவர்களுடைய வளர்ச்சி பற்றின விஷயங்கள், இன்னும் கொஞ்ச காலத்துல அவர்கள் விஷயத்துல நிறைவேற போகிற காரியங்களை இந்த தீர்க்க தரிசனத்துல நாம அங்க பார்க்கலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி அப்போகாலிப்சிஸ்ல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போது இஸ்ரேல் அவருடைய ராஜ்யத்துல என்ன மாதிரி பங்கு வகிப்பாங்க, அந்த விஷயம் இங்க அருமையாக பேசப்பட்டிருக்கு சகோதர சகோதரி. சரி, தீர்க்க தரிசனத்துக்கு வரலாம், சில இன்ஃபர்மேஷன். சோ இந்த தீர்க்க தரிசனம் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு, எப்போ வெளிப்படுத்தப்பட்டுச்சு எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு சகோதர சகோதரிகளே? சோ உங்களுக்கு கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம், நினைவு. இஸ்ராயலுடைய கடைசி ராஜா ஜெரேக்கியா, அவர் ஆளுகை தேவன் கவிழ்த்து போட்டார். யாரை பயன்படுத்தி? நேபுகாத் நேச்சார், பாபிலோன் ராஜா. சோ அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. வருஷம் சொல்ல முடியுமா? 70 வருஷம். தேங்க்யூ. ஆரம்ப முடிவு சொல்ல முடியுமா? 606 போனாங்க. எப்போ விடுவிக்கப்பட்டாங்க? 502 கிமுவா கிபியா? ஆமா. சோ கிமு 606ல சிறை பிடிக்கப்பட்டு போனாங்க, 70 வருஷம் அங்க இருந்தாங்க. கிமு 536ல மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு அவங்க திரும்புறாங்க. சோ இந்த சிறையிருப்பின் காலத்துல இந்த தீர்க்க தரிசனம் இது வெளிப்பட்டுச்சு. பாருங்க, அந்த மாதிரி அவர்கள் சிறையிருப்புல இருந்த போதுதான் சங்கீதம் 137ல ஒரு வசனம் வாசிக்கிறோம். முதல் வசனம் வாசிங்க, சங்கீதம் 137 முதல் வசனம். பாரு, எங்க பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து, எங்க போனாங்க, அங்க எப்ப போனாங்க, சிறை பிடிக்கப்பட்டு போயிருந்த போது பாபிலோன்ல அந்த ஆறுகள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அங்கே சியோனை நினைத்து அழுதோம். எங்கள் பிதாக்களுக்கு தேவன் தந்த தேசம் இஸ்ரவேல், எங்களுடைய தேசம், அதை நினைச்சு அழுதோம். ஏன் இப்போ நாங்க சிறையிருப்புல இருக்கிறோம்? சோ இந்த சிறையிருப்பின் காலத்துல இந்த தீர்க்க தரிசனம் அங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இஸ்ரவேல் தேசம் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் 37 அதிகாரத்து எலும்புகளின் பள்ளத்தாக்கு பற்றின தீர்க்க தரிசனம். கிட்டத்தட்ட அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஒரு 2500 வருஷம் ஆயிடுச்சு. கிமு 606க்கு பின்னால சொல்லப்பட்டுச்சுன்னா நினைச்சு பாருங்க. சோ ஒரு 2000, ஒரு 600, 2500க்கும் மேல வருஷங்கள் அங்க போயிடுச்சு சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நாம அந்த கேள்வி கேட்கிறோம், சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலர் விஷயத்துல நிறைவேறிச்சா இல்லையா? சோ இதுதான் நம்முடைய தியானம் சகோதர சகோதரிகளே. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சா இல்ல நிறைவேற காத்துட்டு இருக்கா என்று தான் நாம பார்க்கிறோம். அது இன்றைய பாடத்துல முழுக்க நாம தெரிஞ்சு கொள்ள போறோம். இப்ப நாம அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கத்துக்குள்ள போலாம். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்ப வாசி 37 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துற முன்பு தேவன் எசேக்கியேல் தீர்க்க தரிசிய ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போற, மைண்ட் அளவுல கொண்டு போற. எங்க கொண்டு போறார் அப்படின்னா, ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு மத்தியில கொண்டு போயிட்டு அது அப்படியே நடக்க சொல்லி அந்த பள்ளத்தாக்க பார்க்க சொல்றாரு. எசேக்கியேல் பார்க்கிறாரு, முழுக்க எலும்புகள் குவிஞ்சு கிடக்கு. அடிஷனலா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த எலும்புகள் சும்மா இல்ல, உலர்ந்து போய் கிடக்கு, ட்ரை போன்ஸ். அதுதான், ஏதோ இப்போ வெட்டி போட்டவங்களுடைய எலும்பு கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விழுந்து அந்த எலும்புகள் உலர்ந்து போய் இருந்துச்சு. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்திருக்கும் எசேக்கியேல், ஏன்னா ஒரே இடத்துல அவ்வளோ எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்குது. இது எசேக்கியேல் அங்க பார்க்கிறார். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? 3 வசனம். இது ஒரு சின்ன பாடம் இருக்கு இல்லைங்களா? அங்க தேவன் கேக்குறாங்க, எசேக்கியேல் கிட்ட, கர்த்தர், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? உடனே எசேக்கியேல் என்ன சொல்ல? ஆகும் தான் நினைக்கிறேன் தேவன். எப்படி தேவன் ஆகும்? இந்த மாதிரி எல்லாம் பேசல இல்லைங்களா? நம்மளா இருந்தா அப்படித்தான் பேசுவோம். ஆனா ரொம்ப சிம்பிள், தேவனுடைய மனுஷன் என்ன ஒரு குவாலிட்டி அங்க காண்பிக்கிறார் பாரு. அவருக்கு தெரியாது, என்ன சொல்ல முடியும், தெரியாது. தேவனே என்ன ஆகும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், தாழ்மை ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய விஷயங்கள். என்ன தெரிஞ்சா தெரியும், தெரியல தெரியாது, எதுவும் வேணாம். உள்ளதை உள்ளதை என்று சொல்ல கடவும், இல்லதை இல்லை சொல்ல கடவுள் ரொம்ப முக்கியமானது. சோ இங்க அது தேவனுடைய தீர்க்க தரிசியாகிய எசேக்கியேல் அது அப்படியே சொல்லிட்டு அந்த வார்த்தையில சொல்றாரு, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தேவனே உங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும், இப்போ நீங்க தான் எனக்கு அதை சொல்லணும். இப்போ மறுபடியும் பார்க்கலாம், கர்த்தர் வந்துட்டு எசேக்கியேலுடைய எதிர்பார்ப்பு அங்க நிறைவேற்றுறார். அந்த எலும்புகள் உலர்ந்து போனது மீண்டும் உயிரடையுமா என்பது பற்றின விஷயங்களை கர்த்தரே எசேக்கியேல் அங்க விளக்கி சொல்றார். வசனம் 4 6. பாரு, சோ இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற கேள்விக்கு கர்த்தரே அங்க விளக்கம் சொல்ல போது, ஆமா நான் இந்த எலும்புகளுக்குள்ள என் ஆவி அனுப்புவேன், அப்போ இவைகள் உயிரடையும். ஆனா இந்த விஷயத்தை எப்படின்னு விளக்கிறார் பின், நான் முதல்ல இந்த எலும்புகள் மேல நரம்புகள் போடுவேன், நெக்ஸ்ட் மாம்சத்தினால் மூடுவேன், அப்புறம் மேல தோல் போட்டு மூடி கடைசியா என் ஆவி அவங்களுக்குள்ள அனுப்புவேன், அவர்கள் எந்திரிச்சு செய்துதான் சொல்றாரு. எல்லா அடையாள பாஷை லிட்ரலா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நல்லா தெரியும். 11 வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசனம் யாரை பற்றின தீர்க்க தரிசனம்? பாருங்க, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் ஜீவனுக்கு அவர்கள் வருவதை பற்றி இந்த தீர்க்க தரிசனத்துல அங்க பேசப்பட்டிருக்குது என்று பார்க்கிறோம். சரி, இப்ப என்ன கேள்வினா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி குறிப்பிடப்படுற காலப்பகுதி எந்த காலப்பகுதி? அதாவது இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறும் என்று இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது? அதுதான் நம்ம முக்கியமா நாம கேட்கிற கேள்வி சகோதர சகோதரிகளே. பாருங்க, இது வெளிப்படுத்தப்படும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல சிறைப்பிடிப்புக்குள்ள இருக்கிறாங்க. அப்பதான் இந்த தீர்க்க தரிசனம் வந்துட்டு அங்க வெளிப்படுத்தப்பட்டது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அந்த அவர்கள் பாபிலோன்ல சிறை இருந்த காலம் எவ்வளவு வருஷம்? 70 வருஷம். நமக்கு நல்லா தெரியும், அந்த 70 வருஷத்தின் முடியல ஒரு ராஜா வந்து அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணார். யார் அவர்? கோரேஸ். தேங்க்யூ. ஏன்னா 2 36 23 அந்த சம்பவம் நமக்கு அங்க இருக்கு. கோரேஸ் ராஜானுடைய முதலாம் வருஷத்துல அவர் வந்து இந்த சிறை பிடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்களோ யூதர்களே, எங்க போங்க, நீங்க இஸ்ரேல் உங்க சொந்த தேசத்துக்கே போங்க என்று சொல்லி, அதாவது அந்த சிறை இருப்பினுடைய முடிவுல, அந்த 70 வருஷத்தினுடைய முடிவுல கோரேஸ் ராஜா வந்து அவங்களை சிறை இருப்பில் இருந்து விடுதலை செய்தது நம்ம பார்ப்போம். ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க இஸ்ரேல், ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ அப்போ ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி சிறை இருப்புல இருந்தோம் இப்ப எப்படி மீண்டும் நம்முடைய தேசத்துக்கே வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பொதுவா இந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும் போது, இந்த தீர்க்க தரிசனம் 37 அதிகாரத்தை தீர்க்க தரிசனம், அதாவது உலர்ந்த எலும்புகள் பற்றினா தீர்க்க தரிசனம். சோ இது பார்க்கும் போது இஸ்ரவேலர்கள் விஷயத்துல அவர்கள் உலர்ந்து போன எலும்புகளா இருந்து மீண்டும் ஜீவன் பற்றி எழுந்து நிற்கிறது ஒரு வேலை. இந்த 70 வருஷ சிறையிருப்பு முடிஞ்சு அவர்கள் மீண்டும் தேசத்துக்கு திரும்பினதுல நிறைவேறி இருக்கலாம். சோ நிறைய பேர் அப்படி அங்க நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 70 வருஷ சிறையிருப்பு முடிஞ்சு அவர்கள் மீண்டும் அவங்க தேசத்துக்கு திரும்பினதை பத்தி தான் இந்த எசேக்கியேல் 37 அதிகாரம் சொல்லியிருக்கணும். அப்ப அப்படியா கேட்டானா? இல்லை சகோதர சகோதரிகளே, ஏன்னா நாம பார்க்க போறோம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இன்னொரு காலத்துல அப்படின்னா இன்னும் எதிர்காலத்துல, எப்போ இன்னும் எதிர்காலம்னா அந்த 70 வருஷம் முடிஞ்சவர்கள் திரும்பினாங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா இன்னும் எதிர்காலத்துல நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனம் ஒழிய அப்போ அந்த திரும்பி தேசத்துக்கு வந்ததுல என்ன ஆகல, நிறை வேறல. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் தேசமாக பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறை பிடிக்கப்பட்டு போனது உண்மை. அப்போ நம்பிக்கையே இல்லாதவங்கெல்லாம் ஒரு தேசமா அந்நிய தேசத்துல சிறைப்பட்டு இருந்தாங்க, உண்மை. அந்த வருஷம் முடிஞ்சு அவர்கள் மீண்டும் கோரேஸ் ராஜா விடுவிச்ச போது மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு வந்து சேர்ந்து மீண்டும் ஒரு தேசமானாங்க, உண்மை. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் அந்த காரியங்களை குறிப்பதில்லை, மாறாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அந்த 70 வருஷ சிறையிருப்பு நிழலாக காண்பிக்கிற இன்னொரு பெரிய சிறையிருப்புல இருந்து வளமையாக அவர்கள் மீண்டும் ஒரு தேசமா உருவாகுவதை பற்றி தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது, பாத்தீங்களா? சோ இஸ்ரேலர் விஷயத்துல ஒரு சிறையிருப்பு இருந்துச்சு, அப்பதான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. அந்த சிறையிருப்பு முடிஞ்சு அவர்கள் மீண்டும் தேசத்துக்கு வந்தாங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் அந்த விஷயத்துல நிறைவேறல, மாறாக அந்த 70 வருஷ சிறையிருப்பு நிழலாக காண்பிக்கிற இன்னொரு பெரிய சிறையிருப்புல இருந்து இஸ்ரேலர் மீண்டும் அவங்க தேசத்துக்கு வருவது பற்றி அங்க சொல்லுது. அது எப்போ நடக்கும்? இன்னொரு சிறை பிடிப்புக்கு போவாங்க ஒரு தேசமா, மீண்டும் அதிலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவாங்க, அது எப்ப நடக்கும்னா சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய மேசியா அவங்கள் மத்தியில வருவார், கர்த்தர் இயேசு. ஆனால் மேசியா அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்ன பண்ணிடுவாங்க, சிலுவையில அரைஞ்சு கொலை செஞ்சிருவாங்க. அதனால என்ன ஆகும், அதனால அவர்கள் மேல ஒரு மாபெரும் சாபம் விழுகும். கர்த்தர் இயேசு சொல்லுவார் இல்லீங்களா, உங்கள் வீடு உங்களுக்கு அங்க சொன்னார். அந்த சாபத்தின் நிறைவேறுதல் நடக்கும். இஸ்ரேல் என்ற தேசம், யூதர்கள் என்ற அந்த ஜனம் உலகம் முழுக்க சிதறடிக்கப்படுவான். எவ்வளவு காலம்? 70 வருஷம் இல்ல, சில 1000 வருஷங்கள் சிதறடிக்கப்படுவான். சிதறடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் கொண்டு வருவாங்க. அப்படியா? ஆமா, அந்த விஷயத்தை தான் இந்த தீர்க்க தரிசனம் பேசுது. பாருங்க, அந்த கர்த்தர் இயேசு வந்து முதலாம் வருகையில அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிச்சு சிலுவையில கொன்னு அதனால அந்த ஒரு சாபம் அவர்கள் மேல வந்து அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கிறத பத்தி வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9:26. பாருங்க, இது உங்களுக்கு தெரியும், இது நாம் ஏற்கனவே பார்த்த தீர்க்க தரிசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்ககரிக்கப்படுவார், கர்த்தர் இயேசுவை அவர்களே புறக்கணிச்சு சிலுவையில் அறிஞ்சு கொலை செய்துடுவாங்க. ஆனாலும் தமக்காக அல்ல, ஓகே. ஆனா அவர் அப்படி சங்ககரிக்கப்பட்டதுக்கு பின்பு நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடப்படுவார்கள். எதை பத்தி இங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்? நகரம். எந்த நகரம்? எந்த நகரம் கர்த்தர் இயேசுவா சிலுவையில் அறையுமோ, ஜெருசலேம், இஸ்ரேல் தேசம், அதுதான் அந்த நகரம். இஸ்ரேல் தேசத்தையும் பரிசுத்த ஸ்தலம், அந்த தேசத்துல தேவனுடைய ஆலயம், இந்த ரெண்டுமே அழிக்கப்படும். கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில புறக்கணிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட உடனே அந்த இரத்தப்பழி அவரை கொலை செய்த இஸ்ரேல் தேசத்தின் மேல விழும்.
சோ அந்த சாபம் நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? அந்த தேசம் அழிக்கப்படும், அந்த ஆலயம் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டு பாருங்க, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு, எதின் முடிவு? அந்த தேசத்தின் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தோ யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. எப்ப நிறைவேறுச்சு இந்த தீர்க்க தரிசனம்? கர்த்தர் இயேசு மரணத்துக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமா உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. எப்ப நடந்துச்சு? எந்த வருஷம்? கிபி 70. கரெக்ட். கிபி 70ல ரோம படைகள் வந்து இஸ்ரேல் தேசத்தை அங்க அழித்து தேவாலயத்தை சூறையாடி இஸ்ரேல் ஜனங்களை உலகம் முழுக்க சிதறடிச்சாங்க. உலகம் முழுக்க? ஆமா. வசனவாசிங்க சகரியா 7:14. பாருங்க, அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ள அவர்களை பறக்கடித்தேன். ரொம்ப தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். அதாவது இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் இயேசுவின் மரணத்துக்கு பின்பு அந்த இரத்த பலியின் காரணமாக தேவன் கிபி 70ல ரோம சேனைகளை கொண்டு உலகம் முழுக்க சிதறி அடிச்சார். உலகம் முழுக்கனா உலகம் முழுக்கம் இந்தியாவுக்கு கூட வந்தாங்க. கேரளால இருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்க, கடலோர் பகுதியில இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. சோ அது மாதிரி உலகம் முழுக்க யூதர்கள் அங்க சிதறடிக்கப்பட்டாங்க. சகோதர சகோதரிகளே பாத்தீங்களா, சோ கிபி 70ல இஸ்ரேல் ஜனங்களே அவர்களுடைய தேசத்தை விட்டுட்டு உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. எங்க? புற ஜாதிகளுக்குள்ள. அந்த விஷயத்தை நிழலாக காண்பிக்கிறது தான் பாபிலோனுக்கு 70 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாங்க? சிறையிருப்புக்கு போனாங்க, அவ்வளவுதான். எப்படி இது நிழல் சொல்ல முடியும்? அதாவது பாபிலோனுக்கு 70 வருஷம் அவங்க சிறையிருப்புக்கு போய் மீண்டும் அவர்கள் தேசத்துக்கு வந்தது. கிபி 70ல இவர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு மீண்டும் வருவதற்கு ஒரு நிழல். எப்படி சொல்லலாம்? சிம்பிள். பாபிலோன் அப்போ உலகத்தை ஆண்ட சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தினால இவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அந்த பாபிலோன் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா இப்ப இருக்கிற உலகத்துக்கு அடையாளம். அப்ப அதுதான் உலக சாம்ராஜ்யம். அந்த உலக சாம்ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனது. கிபி 70ல இவர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்க போடப்பட போவதற்கு அறியாது. நெக்ஸ்ட், பாபிலோன்ல எவ்வளவு வருஷம் சிறை இருப்புல இருந்தாங்க? 70 வருஷம். 70 வருஷம்ங்கிறது ஒரு காலப்பகுதி இல்லைங்களா, ஒரு டைம் பீரியட். 70 வருஷம், ஒரு ஸ்டார்டிங் இருந்திருக்கும், ஒரு எண்டிங் இருந்திருக்கும், ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு. ஆக மொத்தம் ஒரு காலப்பகுதி. எதுக்கான காலப்பகுதி? கிபி 70ல இவர்கள் சிதறடிக்கப்பட்டு போறாங்க பாருங்க, அதுக்கு ஒரு காலம் தேவன் நியமிச்சிருக்கிறார். அந்த காலப்பகுதிக்கு இந்த 70 வருஷ காலப்பகுதி ரொம்ப சிம்பிள். சோ பாபிலோனுக்குள்ள 70 வருஷத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனது, உலகத்துல உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு போய் ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பதற்கு நிழல். சரி, இப்போ உலகம் முழுக்க இவங்க சிதறடிக்கப்பட்டு போன போது அவங்க மேல தேவன் எவ்வளவு காலம் இப்படி கொடுத்திருந்தாரு? கேள்வி கண்டுபிடிக்கணும். வசனம் இப்ப வாசிக்கணும். இவர்கள் கிபி 70ல உலகம் முழுக்க சிதறடிக்கப்படும் போது எவ்வளவு காலத்துக்கு அந்த தண்டனை அவர்கள் மேல இருக்கும்? எவ்வளவு காலத்துக்கு அந்த சாபம் அவர்கள் மேல இருக்கும்? சோ கிபி 70ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ முடியும் அந்த சாபம்? சோ இந்த காலப்பகுதி இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு வசனங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36:21.
தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும், அது பாழாய்
மன்னிக்கணும், நான் தப்பா சொல்லிட்டேன்.
இது வந்து அந்த 70 வருஷத்துக்கான காலம், அது முதல் சிறையிருப்பு. ஓகே, இப்ப இந்த இரண்டாவது சிறையிருப்பு பத்தி, அதனுடைய காலம் பத்தி சொல்லும் போது பாருங்க, சகரியா 9:12 வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி பேசும்போது இந்த வசனம், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னொரு வசனம் ஆசி, எரேமியா 16:18, எரேமியா 16:18. இரண்டாவது வசனம் பாருங்க, முதலாவது நான் அவங்களுடைய அக்கிரமத்துக்கும் அவங்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். ஏன்னா அவர்கள் எல்லாரும் ஒறுப்பு செஞ்சுட்டாங்க. இதுவும் யார பத்தி தான் சொல்ற? இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி தான். முதல் வசனத்துல தேவன் சொல்றாரு, நான் இஸ்ரேலுக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா எதை குறிக்குதுன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மீது ரெண்டு கால பகுதி அனுமதிச்சார். அந்த ரெண்டு கால பகுதியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பாருங்க, டபுள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் தமிழ்ல, அதுதான் இரட்டிப்பு இல்லைங்களா. டபுள்னா ஏற்கனவே ஒரு மடங்கு, அப்புறம் இன்னொரு மடங்கு, எது போலவே அது போலவே இல்லைங்களா. சோ சிமிலரா இருக்கும். இரட்டிப்பான நன்மை தருவேன். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய அந்த அவங்களுக்கான திட்டத்துல அவர்கள் மீது ரெண்டு ஆசீர்வாத காலங்கள் நியமிச்சிருந்தார். ஆனா கண்டிஷன் இருந்துச்சு, முதல் ஆசீர்வாத காலம் முடியும் போது சில பலன் எதிர்பார்ப்பார். அதை அவங்க காமிச்சாதான் அவங்களுக்கு அந்த இரண்டாவது ஆசீர்வாத காலமே அங்க இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, முதல் ஆசீர்வாத காலத்துல அந்த பலன் கொடுக்கல. ஏன்னா தப்பு பண்ணிருக்கிறாங்க, அவர்கள் என் தேசத்தை சீதுபடுத்தி என் சுதந்திரத்தை சி என்று அருவறுக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ஆசீர்வாத காலத்துல அவர்கள் தேவனை விட்டு விலகி எல்லா அருவறுப்புகள் செஞ்சாங்க. உச்சகட்டமா அந்த ஆசீர்வாத காலத்தின் முடிவுல மேசியா வந்தார். அவரு ஏற்றுக்கொள்ளல. மேசியா யார்? தேவனுடைய குமாரன். அவரு ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில் அறிஞ்சுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்போ தேவன் முன் வச்சிருந்த பிளான்ல ஒரு மாற்றம். நான் நியாயமா இவங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தான் தரணும்னு நினைச்சேன், ஆனா அதுல முதல்ல அந்த ஆசீர்வாத காலம் கொடுத்தேன், அவர்கள் எனக்கு பலன் காண்பிக்கல. நான் என்ன பண்ண போறேன், அந்த இரண்டாவது மடங்கு, இரண்டாவது மடங்கு அதை நான் இப்ப ஆசீர்வாதமா தரப்போறது இல்ல, சாபமா மாத்துறேன், நான் தண்டனையா மாற்றேன். இதுதான் அங்க சொல்லிட்டேன். அதுதான் சொல்றாரு, நான் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். இங்கிலீஷ்ல டபுள் போர்ஷன் வருது. சோ இஸ்ரேலர் விஷயத்துல சுருக்கமா சொன்னான், முதல்ல ஒரு ஆசீர்வாத காலம், ஒரு தேசமா ஒரு ஆசீர்வாத காலம் அனுபவிப்பாங்க, அப்புறம் அந்த காலத்தை போலவே இன்னொரு காலம் சாபம் தண்டனை அவர்கள் அனுபவிப்பாங்க. இதுதான் விஷயம். சோ இந்த சாபம் தண்டனையான அந்த இரண்டாவது பாகம் காலம், இதுதான் நம்ம பார்க்கிறோம் கிபி 70 ஆரம்பிச்சு. என்னன்னா, ஒரு தேசமா இல்லாமல் போனாங்க. சாதாரண விஷயம் இல்ல. தேவன் அவங்களுடைய பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின பூமி அங்கு இருந்து சிதறடிக்கப்பட்டாங்க. இங்க அவர்கள் அறிந்திராத புற ஜாதிகளுக்குள்ள எவ்வளவு வருஷம், இரண்டாவது பாகம் முழுக்க அங்கத்தான் அவங்க இருக்கணும். ஆனா எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? கிபி 70. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ரோம படைகள் வந்துட்டு அந்த தேசத்தை எல்லாம் பண்ணோம், ஆலயத்தை இடிச்சோம், ஜனங்களை பிளான் பண்ணி சிதற அடிச்சோம். இவர்கள் மீண்டும் இங்க வந்துடக்கூடாது, மீண்டும் ஒன்னாயிடக்கூடாது. அதனால இங்க 10 பேர், அங்க 50 பேர், இங்க 30 பேர், அங்க 100 பேர், இப்படி சிதற அடிச்சாங்க, உலகம் முழுக்க போனோம். இப்ப இந்த காலத்தை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அந்த தண்டனை காலம், புரியுதுங்களா? கேட்டுட்டு இருக்கிறீங்களா? அந்த தண்டனை காலம், அந்த சாபத்துக்கான காலம் எப்படி இருக்கும்? வசனத்தில் இருக்குது, முன்னாடி இருந்த ஆசீர்வாத காலம் போலவே. ஏன்னா ரெட்டிப்பு, டபுள் போர்ஷன் வைக்கிறார் தேவன். முதல்ல ஒரு ஆசீர்வாத காலம், அப்புறம் அதை போலவே ஒரு தண்டனை காலம். இந்த தண்டனை காலம் எவ்வளோ காலம் கண்டுபிடிக்கணும்னா, எது கண்டுபிடிச்சா போதும்? ஆசீர்வாத காலம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தேசமா தேவன் பார்வையில அவருடைய திட்டத்துல ஆசீர்வாதம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவர்கள் எப்போ ஒரு தேசமானாங்களோ அப்பயே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க எப்போ ஒரு தேசமானாங்க? யாக்கோபின் மரணத்துல, இல்லைங்களா? ஏன்னா யாக்கோபினுடைய 12 பசங்க தான் இஸ்ரேலின் 12 கோத்திரத்தின் தகப்பன்மார்கள், இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டவங்க. அப்போ யாக்கோபின் மரணத்துல தேவன் அவருடைய 12 பசங்க அவங்களுடைய சந்ததிய இஸ்ரேல் பார்த்தா, அங்க இருந்து ஆரம்பிச்சது ஒரு தேசமா தேவ திட்டத்துல அவங்களுக்கான ஆசீர்வாத காலம். சரி, இப்ப நீங்க சொல்லலாம், அந்த ஆசீர்வாத காலம் எப்ப முடிவுக்கு வந்திருக்கலாம்? ஏன்னா அவங்க ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் வந்த போது யாருக்காகத்தான் வந்தார்? அவங்களுக்காக தான் வந்தார். அவர்கள் அவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. சிலுவையில் அரைச்சு கொன்னதுக்கு அப்புறம் சொன்னார் பார்த்தீங்களா, கர்த்தர் இயேசு, உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். மறுபடியும் சொல்லுங்க, இந்த சாபம் போட்டதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இருந்திருக்குமா? அந்த வார்த்தையை கர்த்தர் இயேசு சொல்ற வரைக்கும் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாத காலம் இருந்துச்சு. எப்ப அந்த சாபம் கர்த்தர் இயேசு உச்சரித்தாரோ அந்த ஆசீர்வாத காலம் அங்கேயே முடிஞ்சு. நீங்க சொல்லலாம், இந்த வருஷம் கர்த்தர் இயேசு சொன்ன வருஷம், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கஸ் தான் பண்ண முடியும், ஆனா கரெக்டா கஸ் பண்ணலாம். அதனால தான் கேட்கிறேன், கிபி 33, தேங்க்யூ, கரெக்ட். கிபி 33 இந்த வார்த்தை கர்த்தர் இயேசு சொன்னார். ஏன்னா அந்த வருஷம் தான் அவர் சிலுவையில அறையப்பட்டார். இந்த வார்த்தைகள் சொல்லி ஒரு சில நாட்கள்ல அவர் சிலுவையில அறையப்படுறார். சோ கிபி 33 தான் இஸ்ரேல் தேசம் தேவனுடைய திட்டத்துல பெற்றிருந்த அந்த ஆசீர்வாத காலம் முடிவுக்கு வந்த காலம். எப்படி முடிவுக்கு வந்துச்சு? கர்த்தர் இயேசு சபிச்சார் அந்த தேசத்தை. சகோதர சகோதரிகளே பாருங்க, இப்போ அந்த ஆசீர்வாத காலம் எங்கிருந்து எங்க வந்திருக்கு பார்க்கிறோம். யாக்கோபினுடைய மரணத்தில் இருந்து எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து சபிச்சிட்ட கிபி 33 வரைக்கும். இது எவ்வளவு பெரிய காலப்பகுதி அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், யாக்கோபு மரிச்ச வருஷம் கிபு 1812 கிமு, சாபம் கொடுத்த வருஷம் கிபி 33. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 1812, எண்டிங் பாயிண்ட் கிபி 33. இப்ப என்ன பண்ணணும்? கிமுல இருக்கிற பாகத்தை கிபியில் இருக்கிற பாகத்தோட என்ன பண்ணிடுங்க? சேர்த்துடுங்க. எவ்வளவு? 1812 + 33 போட்டா 1800. எஸ், அவ்வளவு. சோ இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமா தேவனுடைய திட்டத்துல பெற்று சுதந்திரித்த ஆசீர்வாத காலம் 1845 வருஷங்கள் யாக்கோபின் மரணத்துல இருந்து கர்த்தர் இயேசு அவர்களை சபிச்ச வரைக்குமே அந்த ஆசீர்வாத காலம் இருந்துச்சு. எப்போ சபிச்சாரோ அந்த ஆசீர்வாத காலம் முடிஞ்சது. இப்போ சொல்லிட்டாங்க, சோ அவங்கள ரெட்டிஃபை நீதிய நான் என்ன பண்ணுவேன், சரி கட்டுவேன். இந்த ஆசீர்வாத காலத்துல ஒரு தேசமா நான் அவங்களை சொந்த ஜனமா தேர்ந்தெடுத்தேன். அவங்க என்னுடைய ஜனமா இருந்தாங்க. என் பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்தேன், என் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தேன், என் தீர்க்கதரிசிகள்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய வழி நடத்துதல், என்னுடைய பாதுகாப்பு பராமரிப்பு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தேன். வேற யாருக்கும் கொடுக்கல உலகத்துல. அதுதான் இஸ்ரேல், தேவனுடைய சொந்த ஜனம். மற்றவங்க புற ஜாதிகள், இஸ்ரேலர் அல்லாதவங்க. அந்த பீரியடு யூத யுகம் சார்ட்ல இருக்கும் இல்லைங்களா, பார்த்துருப்போம். யூத யுகம் முற்பிதாக்கின் யுகத்துல முடிஞ்சிட்டு அங்க இருந்து ஆரம்பிக்குது யூத யுகம், கிபி 33 வரை. இதுதான் ஆசீர்வாத காலம். இந்த காலத்தில் அவர்கள் ஏற்ற பலன் காண்பிக்காதனால தேவன் சொன்னாங்க, அதே போல இன்னொரு காலம் அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன், சாபம். அப்போ அந்த தண்டனை காலம், அந்த சாப காலம் எங்க ஆரம்பிச்சுச்சு, கிபி 33 அங்கேயே ஆரம்பிக்கு. அந்த சாபம் அங்கேயே நிறைவேற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம் கழிச்சுட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆச்சு அந்த சாபம் நிறைவேறு. ரோம படைகள் வந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்களை அழிச்சாங்க, தேசத்தை அழிச்சு, ஆலயத்தை அழிச்சு, ஜனங்களை உலகம் முழுக்க சிதறடிச்சாங்க. கிபி 70 அது நிறைவேறுச்சு. அப்போ பாருங்க, இப்போ ஆசீர்வாத காலம் 1845 வருஷம், தண்டனை காலம் 1845 வருஷம். தண்டனை காலம் எங்க ஆரம்பிக்குது, அப்போ எங்க முடியணும், கிபி 33 இருந்து ஒரு 1845 போட்டு கூட்டினீங்கன்னா சொல்லுங்க, 1878 வருஷம் அந்த தண்டனை காலம் முடியணும். தண்டனை காலம் முடியுதுன்னா அப்ப என்ன ஆரம்பிக்கணும், மறுபடியும் ஆசீர்வாத காலம். ஆனா புரிஞ்சுட்டோம், தண்டனை காலம் இருக்குது 1845 வருஷம், கிபி 33 இருந்து 1878 வரைக்கும். அந்த ஒரு 1845 வருஷம் தான் அந்த ரெட்டிப்பான தண்டனை இஸ்ரேலர்களுக்கு நிறைஞ்சிச்சு. சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த 1845 வருஷம் அவர்கள் புறஜாதிகளுக்குள்ள சிறை பிடிக்கப்பட்டு போவாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நிறைவேறதுல இருக்குப்பாங்க. ஒரு 70 வருஷத்துக்கு பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனது, 1845 வருஷம் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு போவதற்கு நிழல். ஆனா அந்த 70 வருஷத்தின் முடிவுல யார் வந்து விடுதலை செய்தார், கோரேஸ். யாருக்கு நிழல், கர்த்தாவியா இயேசுக்கு. ஏன்னா இந்த தண்டனை காலம் முடியும் போது எப்ப முடியுது, 1874 யார் வந்துடுவா, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்துடுவார். ராஜாவா வந்துட்டு அவர் இந்த மிகப்பெரிய சிறைப்பிடிப்பில் இருந்து அவங்களை மீண்டும் என்ன பண்ணுவாங்க, விடுதலை செய்வாங்க, செய்தார். இதுதான் நிழல், நிஜம். இப்ப நிஜத்துக்கு வரலாம், தீர்க்க தரிசனத்துக்குள்ள போலாம். இந்த விஷயம் எப்படி நிறைவேறும், அவர்கள் 1845 வருஷம், ஆமா வசனத்துல பார்க்கிற பிரகாரம் 33 இருந்து 1878 வரைக்கும் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. எஸ், அது முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் என்ன ஆவாங்க, அவங்க தேசத்துக்கே கூட்டி சேர்க்கப்படுவாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு ரொம்ப அருமையாக காண்பிக்குது. இப்போ தீர்க்க தரிசனத்தினுடைய 11 வசனத்துக்கு வரலாம், எசேக்கியேல் 37:11. இஸ்ரேல் தேசம் சுவிசேஷ யுகத்தில் 1845 வருஷம் சிதறடிக்கப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்களா, அவங்களை அறிந்திராத புறஜாதிகள் மத்தியில தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேலையில் இருந்த நம்பிக்கையெல்லாம் போனவங்களா பரிதவிக்கிற கண்டிஷன்ல இருந்தத இந்த பார்ட் குறிக்குது. என்னன்னா, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அந்த எலும்புகள், எலும்புகள் யாரை குறிக்குது? இஸ்ரவேல் தேசம். ஆனா அந்த எலும்புகள் எப்படி இருக்குது? உலர்ந்து போச்சு. இஸ்ரவேல் தேசம் தான், ஆனா எப்படி இருக்கிறாங்க? ஹோப்லெஸ் கண்டிஷன். என்ன ஹோப்லெஸ் கண்டிஷன்? தேவன் கொடுத்திருந்தார் வாக்கு தத்துவம் ஆபிரகாம் கிட்ட, உங்கள் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், அவர்கள் உலகத்தையே ஆசீர்வதிப்பாங்க. அந்த வாக்கு தத்துவம் வாங்கியிருந்தாங்க. என்னாச்சு வாக்கு தத்துவம்? தெரியல, எங்க இருக்கிறோம்? நம்ம தேசம் இல்ல, ஏதோ புறஜாதி தேசத்துக்குள்ள சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தெரியல, என்ன ஆகும் தெரியாது, நிறைவேறுமா தெரியாது. எந்த நம்பிக்கை இல்லாம அவர்கள் இருந்தது தான் அந்த எலும்புகள். தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில எசேக்கியேல் பார்க்கிறார், எலும்புகள் உலர்ந்து போயிருச்சு. இஸ்ரவேல் தேசம் 1845 வருஷம் இப்படித்தான் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு அவர்கள் அங்க இருந்தாங்க. பின்பு வசனம் 12-14, பாருங்க. சோ அதுக்கப்புறம் வாசிங்க, எப்படி தேவன் அங்க பேசுறாரு பாருங்க. அப்படி ஒரு காலம் இருக்கும், அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருப்பாங்க. ஆனா சொல்றாரு, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு பிராக்கெட்ல மீண்டும் வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களின் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணும் போது, 1845 வருஷம் கழிச்சு மீண்டும் உங்களுடைய தேசத்துக்கு நான் கொண்டு வந்து வைக்கும் போது புரிஞ்சுக்குவீங்க நான் கர்த்தர். அது தான் சொல்றேன். இதெல்லாம் அடையாள பாஷை. எப்படி சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மீண்டும் ஒரு தேசமா உயிரோடு எழும்பி வருவதை இந்த இடத்துல சொல்ற. ஒரு தேசமா இருந்தாங்க, காணா போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாம. அந்த நிலைமையில இருந்து மீண்டும் ஒரு தேசமா உருவாங்க ஜீவனும். அந்த விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிங்க, இது எப்படி ஜீவன் பெற்றுக் கொள்ளுவாங்க என்பது பற்றி வசனம் 7-10. படிங்க 10வது வசனம். பாருங்க, இப்படி 1845 வருஷம் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தேவனால அவங்களுடைய தேசத்துக்கே ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ஆனா அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு மீண்டும் ஒரு தேசமா உயிரடைவது எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிற விஷயத்த அடையாளத்துல சொல்லியிருக்கிறார். நான் அவர்கள் எலும்புகள் மேல நரம்பு போட்டு, சதை போட்டு, தோலினால் மூடி என் ஆவி கொடுப்ப, எழுந்து நிப்பாங்க. சேனையா, சும்மா இல்ல, சேனையாவே நிப்பாங்க. சில அடையாள பாஷை. இது எப்படி நிறைவேறுது? மறுபடியும் வாசிக்கலாம், 7வது வசனம் மாத்திரம். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்புறம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறவங்க மறுபடியும் ஒரு தேசமா உருவாகுவாங்க அப்படின்னா, அது சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் அந்த கற்பனை பண்ணுங்க, இமேஜினேஷனுக்குள்ள போங்க, கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க மைண்ட்ல. ஆனா கண்ணு முழு ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படியே உலர்ந்து போய் கிடக்குது. என்னமோ கேள்வி, இதெல்லாம் உயிரடையுமா? அவர் சொன்னார், கர்த்தரே உங்களுக்கு தான் தெரியும், நான் பண்ணுவேன். அவன் சொல்லிட்டு நித்திர்க தரிசன முறை அது நிறைவு. இவர் சொல்லும் போது அந்த எலும்புகள் எப்படி கிடந்திருக்கணும், அங்க ஒரு குவியல், இங்க ஒரு குவியல், அங்க ஒரு மண்டபோடு, இங்க ஒரு எலும்பு, இப்படி எல்லாம் செதறி இருந்திருக்கும். ஆனா இவர் சொன்ன உடனே ஒரு இறைச்சல் உண்டாச்சு, சத்தம், சல 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 சத்தம், எலும்பு எலும்பு மோதித்தான் எப்படி இருந்திருக்கும், நிறைய எலும்புகள். அப்புறம் அசை உண்டாகிட்டு ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட, பியூட்டிஃபுல் இல்லைங்களா? என்னது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட, ஒரு ஒரு எலும்பும் ஒரு சரீரத்தில் தான் இருந்திருக்கணும். ஆனா அது குஞ்சு கிடக்கும் போது என்ன எடுக்கும், எங்கெங்கயோ, ஆமா, ஏதோ ஒரு காலு ஏதோ ஒரு தலையோட எல்லாம் போய் சேராரு. எந்த காலு எந்த தலையோட சேருமோ அந்த காலோட. அப்போ நிறைய நிறைய சத்தம் வரும் இல்லைங்களா? ஒன்னு அங்க கிடக்கும், இன்னொன்னு இங்க கிடக்கும். அவங்க அங்கிருந்து இங்க வந்து சேரணும்னா இடையில நிறைய பேர் கூட என்ன பண்ணணும், மோதி தான் வருவாங்க. எனக்கு வழி விடு, எனக்கு விடு, எனக்கு வழி இல்லைங்களா? சட 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 சல 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 சதா சொல்ல ஒரு பெரிய இரைச்சல் உண்டாச்சு, நிறைய அசைவு, ஷேக்கிங் போகுது. ஏன்னா அங்க ஒரே கன்ஃபியூஷன், ஏன்னா அவங்கவுங்க தேடுறாங்க, என்னுடைய பாடி எங்க, என் தலை எங்க, எல்லாம் தேடுறாங்க. சரி தேடிட்டு சக் டக் 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 போய் அங்க செட் ஆகிறாங்க. அழகாக அங்க செல்றாரு. இப்படி தான் அது நடந்துச்சு. அப்புறம் வாசிங்க, இது என்ன, இது இரைச்சல். வெயிட் வெயிட் பண்ண சிஸ்டர், ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. சோ இந்த இறைச்சல் சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து மீண்டும் ஒரு தேசமா ஜீவன் பெற்றுக் கொள்வது எப்படி துவங்கும்னா, பயனாய்ஸ், இறைச்சல் உண்டாகும். இந்த இறைச்சலுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஏன்னா இறைச்சல். சோ இதுதான் சகோதர சகோதரிகளே ஒரு சத்தம். ஏலாம் தூதன் எக்காலம் தூதினான், ஏலாம் தூதனுடைய எக்கால சத்தம் துணிக்கும். ஏலாம் தூதன் எப்போ எக்காலம் ஊதினார், 1874. அதை நீங்க வரப்போற கிளாசஸ்ல நீங்க பாப்பீங்க. 1874 தான் இன்னைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியம், இதுவரை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற சத்தியம் என்ன பண்ணுச்சு, பிரகடன படுத்தா படுச்சு, proclamation of the truth, ekalam tonikum satyam veliyagum. So idu or dhudan seivar, elam dhudan. So and the dhudan moolam indha satyangal tonikapadum pode indha karyangal niraiverum. So indha elam ekalathin satathin naatkala இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவது ஆரம்பிக்கும். காரணம், அந்த எக்கால சத்தத்துல ஒரு முக்கியமான பார்ட், இஸ்ரேல் மீண்டும் ஒரு தேசமா தேவனால் அவங்க தேசத்துல கூட்டி சேர்க்கப்படுவாங்க என்பது. ஏலாம் தூதனுடைய அந்த எக்கால சத்தம், அந்த சத்தியத்துல இது ஒரு முக்கியமான பார்ட். அந்த இறைச்சல் உண்டாச்சு, இந்த தூதன் மூலம் வெளியான அந்த சத்தியம் அது உண்டாகும் போது இந்த கூட்டி சேர்க்கப்படுகிற விஷயம் வந்துட்டு அங்க ஆரம்பிக்கும். சரி, எப்படி இது சம்பவிக்கும்? ஒரு இறைச்சல் உண்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு என்ன உண்டாகும், அசை உண்டாகணும், அசைவு. சோ அதுக்கு ஹீப்ரூ வார்த்தை ராஷ், RWASH, ராஷ், ஒரு அசைவு, ஒரு ஷேக்கிங். இல்லாட்டி தமிழ்ல வேற என்ன சொல்லலாம்னா, அகற்றுதல், ரிமூவ். சோ இந்த ஒரு சத்தியம் வெளிப்படும் ஏலாம் தூதன் மூலம் இஸ்ரேல், அந்த சத்தியத்துல இஸ்ரேலர் மீண்டும் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்க போறதும் ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும். அதை தொடர்ந்து என்ன நடக்கும்னா, சிதறி கிடந்த எலும்புகளுக்கு உள்ள ஒரு அசைவ், ஷேக்கிங். அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு போகும், அந்த இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, இன்னொரு இடத்துல இருக்கிற எலும்பு அங்க இருந்து அகற்றப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, அதுதான் அந்த ராஷ் வார்த்தை குறிக்குது. இப்படியாக ஒவ்வொரு எலும்புகளும் அது அது இருந்த இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டு இல்லாட்டி அகற்றப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகும், அந்த தேசத்துக்கு போகும். சோ இதுதான் அங்க சொல்ற. சோ இது எதை குறிக்குது அப்படின்னா பாரு, இந்த எலும்புகள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எங்க இருக்கிறாங்க? உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த அந்த இறைச்சலுக்கு பின்பு இவைகள் எல்லாம் என்ன ஒரு அசைவு உண்டாச்சுங்க போது, அங்க அங்க அங்கங்க சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களே அங்கங்க இருந்துட்டு மீண்டும் அவர்கள் தேசத்துக்கு இடம் பெயர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. 1878 முதல். சோ இது எப்படி நடந்துச்சு, எப்படி இதெல்லாம் உண்டாச்சு? சாதாரண விஷயம். 1845 வருஷம் முன்னால யூதர்கள் அங்க இருந்து போய் உலகம் முழுக்க செட்டில் ஆயிருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது அவர்கள் சிதறடிக்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு? எவ்வளவு வருஷம் கழிச்சு? 1845 வருஷம் கழிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போன போது அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் தங்கினாங்களோ அவர்களே மறிச்சு, அவங்க பிள்ளைகள் மறிச்சு, பிள்ளைகள் 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 எத்தான சந்ததி மறிச்சு 1878 போது அந்த நினைவெல்லாம் இல்லாத ஒரு சந்ததி தான் பூமியில அங்கங்க இருப்பாங்க. ஆனா ஒரு உணர்வு, நாங்கள் யார்? தேவனுடைய ஜனம். அது இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இஸ்ரேலர்கள் கிட்ட வாய்ப்பு கிடைச்சா யூதர்கள் கிட்ட பேசி பாருங்க, உங்க தேவன் யார்? கோபத்தோடு திட்டுவாங்க. அதை கேட்க நீ யார்? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் நாம் யார்? புறஜாதிகள். எங்கள் தேவன் பத்தி நீ யார் கேட்க சொல்லுவாங்க. இல்ல நான் பைபிள் இருந்து ஒரு பைபிள் நீ எனக்கு சொல்றியா கேட்பாங்க. ஏன்னா வேதமே தேவன் யாருன்னு தான் கொடுக்குறாங்க. அப்படி இருப்பான் இன்னும் அந்த வைராக்கியம். ஆனா எப்படி இவ்வளோ வருஷம் கழிச்சு இருக்கிற ஜனங்கள் எப்படி மீண்டும் ஒரே தேசத்துக்குள்ள அவங்க வருவாங்க? இன்னொரு தீர்க்க தரிசனத்துல தேவன் அழகா சொல்ற வசனவாசன், இது எப்படி நடக்கும்? அங்கங்க சிதறி இருக்கிற ஜனங்களை தேவன் எப்படி 1845 வருஷம் கழிச்சு ஒரே உணர்வோட அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தார்? வசனம் எரேமியா 16:16. அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு திரும்ப வரப்பணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் நான் அவங்களை முதல்ல சிதறடிச்சேன், இப்போ அவங்களுடைய பிதாக்களின் தேசத்துக்கு அவங்களை நான் என்ன பண்றேன் மறுபடியும்? I will regather my people. என்னுடைய ஜனங்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன். ஆனா எப்படி சேர்ப்பேன்? அர்த்தவசனம் நான் மீன் பிடிக்கிற அநேகரை அனுப்புவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீகேதரிங் த ஜூஸ். யூதர்களை தேவன் அவங்களுடைய தேசத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு எப்படி கூட்டி சேர்ப்பார்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் மீன் பிடிக்கிறவங்கள அனுப்புவேன். அப்புறம் முதல்ல மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்புவேன், அவங்க போய் இவர்களை பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் யார் அனுப்புவேன்? ரெண்டாவது மெத்தட் வேட்டைக்காரர் அனுப்புவேன். அப்புறம் என்ன மாதிரி சொல்ற, ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னா வேட்டைக்காரர்கள் அனுப்புவேன். வேட்டைக்காரர்கள் போய் அவர்களை யாரை கரெக்ட் எங்க இருக்கிற ஜனங்களை கரெக்ட் அங்க இருக்கிற ஜனங்களை மலைகள் குன்றுகள் கண்மலைகளின் வெடிப்புகள்ல வேட்டையாடுவான். தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க, நான் என் ஜனத்தை மீண்டும் அவங்க தேசத்துக்கு கூட்டி சேர்த்தேன். பட் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். என்ன ரெண்டு மெத்தட்? முதல்ல மீன் பிடிக்கிறவங்கள அனுப்புவேன். மீன் பிடிப்பவர்கள் பார்த்தா பயமெல்லாம் இல்லை நமக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப பொறுமையான ஜனங்கள். ஆனா என்ன சொல்றாரு, மீன் பிடிப்பவர்களின் மூலம் நான் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன்னா அந்த கூட்டி சேர்க்கிற விதத்தை அந்த அடையாளத்துல சொல்றார். மீன் பிடிக்கிறவங்க மாதிரி நான் அவங்களை கூட்டி சேர்ப்பேன். பாருங்க, மீன் பிடிக்கிறவர் எப்படி பிடிப்பார்? வலை போட்டும் பிடிக்கலாம், தூண்டில் போட்டும் பிடிக்கலாம். சரி, நம்ம எடுக்கிறது தூண்டில் மெத்தட். தூண்டில் எப்படி பிடிப்பார்? ஒரு சின்ன ஆகாரம் வச்சு போட்டு இந்த ஆகாரத்தின் மூலம் மீனை தூண்டிலுக்கு ஈர்ப்பார். ஆகாரம் எடுக்க வந்த மீன் மாட்டிக்கும். இதுதான் மெத்தட். சோ எப்படி ஒரு மீன் பிடிக்கிறவர் ஒரு ஆகாரம் வைத்து அதை வச்சு அந்த மீனை தன்னிடத்துல ஈர்க்கிறாரோ, அது போல தேவன் சொல்றார், நான் முதல்ல என்னுடைய ஜனங்களை நான் தேசத்துக்கு ஈர்ப்பேன். இது எதை குறிக்கிதுன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த மீன் பிடிக்கிறவர் போல சில மனிதர்களை தேவன் அந்த 1878 இருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். சோ அது எது குறிக்குதுன்னா, தி ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட், சியோன் இயக்கம். தமிழ்ல சொன்னா கரெக்டா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டி சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட், சியோன் இயக்கம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு யூதர்கள் மீண்டும் வந்து ஒரு தேசமா ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு சில மனிதர்கள் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. சோ இது வந்து எக்ஸாக்டா எப்ப ஆரம்பிச்சதுன்னா, ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் 1878. ஏன் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்? என்ன 1878 அவங்க தண்டனை முடியணும் அப்படின்னா, அப்பயே அவங்களுடைய ஆசீர்வாதம் ஆரம்பிக்கணும். 1878 அவர்கள் சிறையிருப்பு முடியணும் அப்படின்னா, அப்பயே அவர்கள் மீண்டும் தேசத்துக்கு கூட்டி சேர்க்க வர வேலை ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சது ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் 1878 பெதாத்திக்வா அப்படிங்கிற ஒரு இயக்கம் கூட உருவாச்சு. அதன் மூலம் பெதாத்திக்வா அப்படிங்கிற இடத்துல முதல்ல அந்த இடம் எங்க இருக்குன்னா, இஸ்ரேல். அந்த பெதாத்திக்வா இடத்துல தான் முத குடியிருப்பு உண்டாச்சு. எவ்வளவு வருஷம் கழிச்சு? 1845 வருஷம் கழிச்சு யூதர்கள் அங்க குடியிருக்க போனார். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னா, இந்த ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் யார் இது ஆரம்பிச்சுட்டார்? ஒரு யூதர், பட் சுவிட்சர்லாந்துல இருந்தார் அவரே. அவர் பேர் தியோடர் ஹெர்ஷல்ஸ். தேவன் பயன்படுத்தின மனுஷன் தியோடர் ஹெர்ஷல்ஸ் தான். இந்த ஒரு பாருங்க, நீங்க பார்க்கறீங்க, இவர் தான், இவர் தான் இதுக்கு காரணம். இன்னைக்கும் இஸ்ரேலுடைய அந்த அது என்ன சொல்லுவீங்க நீங்க, அவங்க பார்லிமெண்ட், அதுல நீங்க பாத்தீங்கன்னா இவர் போட்டோ தான் மேல இருக்கும். ஏன்னா இது ஆரம்பிச்சுட்டார் இவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் தேவனால. இவர் தான் அந்த மீன் பிடிக்கிறவர். எப்படி பண்ணிட்டாங்க இவர்கள்? உலகம் முழுக்க இருக்கிற யூதர்களுக்கு சில இறை காமிச்சாங்க, சில என்ன பண்ணாங்க, அவங்களை ஈர்க்கிற மாதிரி சில திட்டங்கள் அறிவிச்சாங்க. யார் யார் எல்லாம் யூதர்கள்? உலகத்துல சிதறி இருக்கிறவங்க, உங்களுடைய தேசமாகிய இஸ்ரேலுக்கு வரீங்களோ, உங்களுக்கு நிலம் இலவசம், வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்கப்படும். இந்த மாதிரி சில திட்டங்கள் அறிவிச்சு யூதர்களை அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருவதற்கு முயற்சித்தாங்க. மீன் பிடிக்கிறது போல இது ரொம்ப சாஃப்டான மெத்தட். இது ஒரு அன்பு, இதுல எல்லாம் தெரியுது. சோ இப்படித்தான் அங்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பலன் இருக்கும். ஏன்னா தேவன் யூஸ் பண்ற முதல் மெத்தட், நான் முதல்ல மீன் பிடிக்கிறவங்களை அனுப்புவேன், அவர்கள் இவர்களை பிடிப்பாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் அறிவிச்சு அதன் மூலம் யூதர்களை தேசத்துக்கு கொண்டு வருவாங்க. யூதர்கள் வந்தாங்க, எல்லாரும் இல்லை, ரொம்ப சொற்பம். யார்? ஏழை எளிய யூதர்கள் மாத்திரம் வந்தாங்க. ஏன்னா மத்த யூதர்கள்லாம் எங்கெல்லாம் போய் செட்டில் ஆனாங்களோ, எப்படி இருக்கிறாங்க அவங்க? தேவனுடைய ஜனம். இன்னைக்கு கூட நீங்க செக் பண்ணுங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அங்க அவங்க தான். ஆமா, அவங்க தான் ராஜாக்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, இன்னைக்கு அமெரிக்கனுடைய எக்கானமி யார் கையில தான் இருக்கு? யூதர்கள் கையில தான். அமெரிக்கா மாத்திரம் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். இஸ்ரேலுக்கு நட்பு நாடு சொல்லிட்டா யார் தான் முதல்ல? ஒபாமா. ஒபாமா வந்துட்டு கை போட்டு நிப்பாரு, இப்படி சந்தோஷம். ஏன்னா ஏதாவது முறைச்சிட்டாருன்னா அவங்களுடைய எக்கானமியே காலி. ஹாலிவுட் முழுக்க இவங்க கையில. பினான்சியர்ஸ் எல்லாம் யார் தான்? ஜூஸ். அவங்க தான் புல் எக்கானமி. யூதர்கள் பயங்கரமான பாவசம். அப்ப எல்லா இடத்துலயும் போய் நல்ல செல்வ செழிப்பு அதிகாரத்தோடு இருக்கிற யூதர்கள் வரல, ஏழை எளிய யூதர்கள் தான் வந்தாங்க. அது தெரியும் தேவனுக்கே. என் ஜனங்களை நான் முதல்ல அன்பா கூப்பிடுவேன், மீன் பிடிப்புக்கு முன் மீன் பிடிக்கிறவங்களை வச்சுட்டு. ஆனா எனக்கு தெரியும் ஏழை எளிய யூதர்கள் மாத்திரம் அதுக்கு செய்தி சாட்சி வருவாங்க, மற்ற யாரும் வரமாட்டாங்க. சரி, நெக்ஸ்ட். இப்ப நான் அனுப்புறேன், யார் அனுப்பலாம்? வேட்டைக்காரர் அனுப்பலாம். இவங்க போவாங்க. ஒரு ஒரு மலை, மலை எது கிடையாது, ராஜ்யங்கள், ஒரு ஒரு தேசத்துல, ஒரு ஒரு தீவுல, எங்க எங்க யூதர்கள் இருக்கிறாங்களோ அங்கு எல்லாமே வேட்டையாடுவாங்க. யார் இந்த வேட்டையாடுவார்கள்? வேட்டைக்காரர்கள். ஆன்டி ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் உருவாச்சு, ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் உருவாச்சு. தியோடர் ஹர்ஷில்ஸ் 1878 யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரிக்கணும். உடனே யூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க, யார் பாயவங்க? 1845 இந்த பக்கமே இல்ல. இப்ப திடீர்னு வராங்க, நோ, இது அனுமதிக்க கூடாது. ஆரம்பி ஆன்டி ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட், சியோன் இயக்கத்துக்கு எதிரான இயக்கம் உருவாச்சு உலகத்தில். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த குரூப் யூதர்கள் எங்க எங்க இருந்தாங்களோ கூட்டி சேர்த்து கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. சரித்திரத்தில் அதெல்லாம் பயங்கரமான இன்னைக்கு இன்றுமே அழியாத சுவடுகள்லாம் அங்க இருக்குது. பூமியில ஒரு இனம் அந்த இனத்துக்கு இவ்வளவு கொடுமைகள் என்கிற மாதிரி வேற எந்த இனத்துக்கும் நடக்கல. எந்த இனத்துக்கு அவ்வளவு கொடூரம் நடந்துச்சுன்னா இந்த பூமியில யூத இனம். யார் அவங்க? தேவனுடைய சொந்த ஜனம். தேவனுடைய சொந்த ஜனத்துக்கு அவ்வளவு கொடுமையா? ஆமாம், தேவன் சொன்னான், நான் மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்புவேன், கேட்க மாட்டான், வரமாட்டான். நான் அனுப்புறேன். வேட்டைக்காரர்கள், தேவன் வார்த்தைக்கு செவி சாய்கள, நான் வேட்டைக்காரர்கள் அனுப்புறேன். இஸ்ரேலர்கள் தேசத்துக்கு திரும்புவதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. சில முக்கியமான பாத்திரங்கள் இருக்கிறாங்க, ஹிட்லர், சில அரபு தலைவர்கள் நல்லா திட்டம் தீட்டினாங்க. எங்க எங்க யூதர்கள் இருக்கிறாங்களோ திட்டம் போட்டு கொலை பண்ணாங்க. சோ அதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்குது. என்ன சொல்லுவோம், ஹிட்லர், நாசி படைகள் இரண்டாம் உலக போர் சமயத்துல யூத ஜனங்களை பாருங்க. இப்போ எங்க ஆரம்பிச்சுது தீர்க்க தரிசனம்? கூட்டி சேர்க்கப்படுது 1878. ஹிட்லர்னு சொல்லும் போது எங்க வந்துட்டோம் வருஷம்? 1930கள் எல்லாம் வந்தாச்சு. சோ அந்த பீரியட்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப் உருவாக்கி அதுல யூதர்களை எல்லாம் கொண்டு வந்து நிரப்பி பல விதமான கொடூரமான முறைகள்ல யூத ஜனங்கள் கொலை செய்யப்பட்டாங்க. எவ்வளவு பேர்? 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. யார் அவங்க? தேவனுடைய ஜனம். 60 லட்சம் யூதர்கள் எப்படி எல்லாம் கொல்லப்பட்டாங்க? சில விதங்கள் பாருங்க பிக்சர்ஸ்ல, இது உங்களுக்கு தெரியும். சுட்டு கொல்லப்பட்டாங்க கும்பல் கும்பலா. சோ இங்க ஹிட்லருடைய படையில இருக்கிற ஒருத்தர் யூத குழந்தை சுடுறார், அப்பா கட்டி பிடிக்கிறார். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் காமிக்க முடியும். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. கேஸ் சாம்பர்ஸ், ஒரு சின்ன ரூம்குள்ள நிறைய பேர் அனுப்பிச்சுட்டு விஷவாயு அனுப்பிச்சிடுவாங்க, ஒரு சில நிமிடங்கள்ல செத்து போயிடுவாங்க. பாருங்க, இது மாதிரி நிறைய மெத்தட், தூக்குல போடுறது, மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்ன விஞ்ஞான ஆராய்ச்சிகள் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் சாம்பிள் வந்து யாருக்கா? யூதர்கள், யூத குழந்தைகள். இப்படி வந்துட்டு ஒரு சில வருஷத்துக்குள்ள 60 லட்சம் யூதர்கள் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் யூதர்களுடைய, அப்படி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கொல்லப்பட்ட யூதர்களுடைய படங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அப்படியே தூக்கிட்டு போறாங்க பாருங்க, சின்ன சின்ன ட்ரக்ஸ்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனோசைட் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு படுகொலை, கும்பல் கும்பலா கொள்றது, பெரிய கல்லறை, எல்லாம் தேவனுடைய ஜனம் யூதர்கள். சோ இப்படி தான் அவர்கள் கொல்லப்படுவாங்க. சோ அதைத்தான் சொன்னா, நான் வேட்டைக்காரர்கள் அனுப்புவேன், நான் மீன் பிடிக்கிறவர் அனுப்பும் போது வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனா அடுத்து வேட்டைக்காரர்கள் நான் அனுப்புவேன். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கூட நீங்க போய் நிக்கல அடிங்க, த ஹாலோகாஸ்ட், யூத இன படுகொலை வரும் உங்களுக்கு பிக்சர்ஸ் விபரங்கள். மிரண்டுடுவோம். பக்கத்துல ஸ்ரீலங்கால நம்ம சகோதரர்கள் தமிழர் ஒரு இனம் கொலை செய்யப்பட்டிருக்கு, இன்ன வரைக்கும் இஷ்யூ இல்லைங்களா, 2 வருஷமா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒன்னும் இல்லை, ஒன்னும் லட்சக்கணக்கில் சாவல, 60 லட்சம் யூதர்கள். அவர்கள் யார்? தேவனுடைய ஜனம். தேவன் சொன்னார், இந்த பூமியில நீங்க தான் எனக்கு சொந்த ஜனம். அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு சூழல் பாரு, இப்படித்தான் ஆச்சு. எங்க எல்லாம் யூதர்கள் சேஃபா இருந்தாங்களோ அவங்களுக்கு விரோதமா கிளம்பிச்சு. ஜெர்மனியில கார்டன்ல வந்து போர்டு வைப்பாங்க அப்போ, அதாவது ஜூஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட், யூதர்களும் நாய்க்கும் இங்க. அப்பா எப்படி ஆயிருக்கிறாங்க, அப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஹாலோகாஸ்ட், யூதையினா படுகொலை. சோ இதெல்லாம் உலகத்துக்கு தெரிய வந்து அப்புறம் ஒரு வாழ்க்கையில உலக நாடுகள் இறக்கப்பட்டுட்டு இஸ்ரேலுக்கு தேசம் அறிவிச்சு சுதந்திரம் கொடுத்தாங்க. 1848 மே மாதம் 14ஆம் தேதி ஒரு தேசமா இஸ்ரேல் அங்க உருவானாங்க சகோதர சகோதரிகளே. சோ உலக வரலாற்று ஆசிரியர்கள் வாய திறந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற ஒரு சம்பவம், மனித வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எங்கேயும் யாருக்கும் நடக்கல. என்னது, ஒரு இனம் ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் சிதறடிச்சுட்டு மீண்டும் 2000 வருஷம் கழிச்சு அதே உணர்வோட அந்த தேசத்துக்கு வந்து ஒரு தேசம் ஆயிடுகிறது. வாய்ப்பே இல்ல. ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்த அகதிகள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்களா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்களா, இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்களா? இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட போய் கேளுங்க, போறீங்களா ஸ்ரீலங்கா? இல்ல பிரதர், நாங்க இங்கேயே வந்து வேலை வாங்கியாச்சு, பிள்ளைகள்லாம் இங்கேயே ஸ்கூல்ல படிக்குது, நாங்க இங்கேயே செட்டில் ஆயிடுற, எங்களுக்கு இது போதும். நிறைய பேர் மறந்துருப்பாங்க நம்ம பூர்வீகம் ஸ்ரீலங்கா. அவர்கள் உலகத்துல எங்க இருந்துட்டாலும் சரி, யாரா இருந்துட்டாலும் சரி, 2000 வருஷம் கழிச்சு அதே உணர்வு, நாங்கள் தேவனுடைய ஜனம். சாதா நாட்கள் கிடையாது, எங்கள் தேசம் ஜெருசலேம், அங்கதான் நாங்க போவோம். அந்த உணர்வோடு வந்தது பெரிய ஆச்சரியம் சகோதர சகோதரிகளே. இது வேற ஆச்சரியம் இல்ல, கர்த்தர் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இது ஒரு மிக பெரிய அடையாளம், நிரூபணம். என்ன, கர்த்தர் இயேசு சொன்னார், ஒரு முறை அவருடைய ஊழியம் முடியும் போது அவர் போயிட்டு இருக்கும் போது ஒரு அத்திமரத்துல போய் பாக்குறார், அங்க பழம் இல்ல, உடனே என்ன பண்ணிடுறார், சபிச்சிடுறார். அடுத்த நாள் சீஷர்கள் வந்து பார்க்கும்போது அந்த மரம் என்ன ஆயிடுக்குது, பட்டு போயிடுக்குது. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவர், நீங்க சபிச்சீங்க, அந்த அத்திமரம் என்ன ஆயிடுக்குது, அப்படியே பட்டு போயிடுக்குது. ஆச்சரியப்படுறாங்க, எது கடையாளம், அவர் ஊழியத்தின் முடிவில் அத்திமரத்தை பார்க்கிறாரு, பழங்கள் இல்ல, நியாயமா இருந்திருக்கணும், சபிச்சுட்டார். அது எது கடையாளம்னா, 3.5 வருஷம் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்தாரு, அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும், ஆனா என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல, சபிக்கிறார் அந்த தேசத்தை. சோ அப்போ அத்திமரம் யாருக்கு நீலரு, யாரு கடையாளம், அப்ப சொன்னார் இயேசு கிறிஸ்து, இது என்ன ஆச்சரியம், நீங்க மாத்திரம் விசுவாசிச்சீங்கன்னா இந்த அத்திமரம் இல்ல, ஒரு மலையே பெயர்ந்து போன்னு சொன்னாலும் என்ன ஆயிடும். சங்க என்ன சொல்ற, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, இஸ்ரேல் இப்படி இருக்குது அத்திமரம் மாதிரி இல்லாமல் போகிற காலம் வரும் சொன்னார். அது தீர்க்க தரிசனம் கிபி 70ல் அவர்கள் காணா போயிடுவாங்க, இந்த மரம் தூக்கி எறியப்பட்டுடும், இந்த தேசம் இல்லாமல் போயிடும். அப்புறம் அவர்கிட்ட கேக்குறாங்க சீக்கிரட்டா, சரி ஆண்டவரே, நீங்க கிளம்பிட்டீங்க, நீங்க வந்துட்டா நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்க வந்து இருந்தா அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அது வருகை இல்லைங்களா, உம்முடைய வந்திருத்தலுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன கேட்கும் போது நிறைய அடையாளங்கள் சொல்லிட்டு மத்தேயு 24:32-33 ஒரு அடையாளம் சொல்றாரு இல்லைங்களா, வசன வாசிங்க. அத்தி மரத்தினால் ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்க, இது சொல்லும் போது எப்படி சொல்றாரு, அதுல இளம் கிளை தோன்றும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும், பட்டு போயிருக்கு. சோ பட்டு போன அத்தி மரம் பேசுறார், யார், இஸ்ரேல். இல்லாமல் போயிட்டாங்க, ஆனா கவனிங்க இஸ்ரேல், சும்மா இல்ல. இது எதுக்கு பேசுறார், உங்களுடைய வந்திருத்தலுக்கான அடையாளம் என்ன. நிறைய அடையாளம் பேசிட்டு ஸ்பெஷலா இந்த விஷயம் டீல் பண்றார். அது மாத்திரம் இல்ல, அத்தி மரத்தை கூட கவனிங், இஸ்ரேல கூட கவனிங், பட்டு போயிருக்கிறாங்க, ஆனா அதுல ஒரு இளம் கிளை தோன்றும். அப்படின்னா அது ஒரு தேசமா உருவாகிறதுக்கு அடையாளங்கள் ஆரம்பிக்கும். அப்போ தேசமா உருவாகும். அப்புறம் சரி, என்ன பியூட்டி பார்க், அத்தி மரம் துளிர் விடுறது நீங்க பார்க்கும் பார்க்கும் போது வசந்த காலம் வந்திருக்கும். அது இயற்கை தரக்கூடிய பாடம். ஆனா அத்தி மரம் பட்டு போயிடுகிற இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளம். அந்த இஸ்ரேல் தேசம் மீண்டும் ஒரு தேசமாக உருவாயிருக்குன்னா புரிஞ்சுக்குவாங்க அவர் எங்க இருக்கிறார். வருவார், சீக்கிரமா வருவார், வெகு சீக்கிரமா வருவார், வந்துட்டே இருக்கிறார். இப்படியா அவர் வாசல இருக்கிறார். வெளிப்படுத்தினது மூன்றாம் அதிகாரம், நான் வாசல்ல நின்னு என்ன பண்றேன், வந்து நின்னு தட்டுறேன்னா அவர் வருவாரா, வந்துட்டாரா, வந்துட்டார். இஸ்ரேல் தேசம் கண்ணு முன்னாடி பாக்குறீங்களா இன்னைக்கு, ப்ரூஃப், நிறைவேறுதல், நிரூபணம், கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசன்னம் சம்பவிச்சிருக்கணும். ஏன் இஸ்ரேல் தேசம் உருவாயிருக்கு, எப்போ, 1845 வருஷம் கழிச்சு. அது ஒரு அடையாளம், கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம், உங்களுக்கு இரண்டாம் வருகைக்கான நிரூபணங்கள் சின்ன சின்னது தான் கொடுத்துருக்கிறோம். இங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இனி வரப்போற கிளாஸ்ல தான் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிச்சதுக்கான நிரூபணங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், நிழலும் பொருளும், உவமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தன் தரும். ஏன்னா இந்த காலத்துக்கான சத்தியம் இது. சாதாரணமா இது பைபிள் ஸ்டடியில, இந்த ஸ்டடியில அவர் வந்துட்டார் சொன்னாங்க, இல்ல அங்க போனோம் இங்க போனோம் அவங்களும் வருவார் 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 சொன்னாங்க, இவங்க வந்துட்டார் சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்ல, சத்தியம், ஏற்ற கால சத்தியம், அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருக்கிறவங்களுக்கு அவர்கள் அறிந்து கொள்வாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறனால அவர் வந்து நம்ம மத்தியில வாசம் செய்கிறார். இந்த காலத்துக்குரிய இந்த சத்தியம் தெளிவில்லாம இருந்தோனா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, பினிஷ். அப்போ கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைய கிறிஸ்தவர்கள் கர்த்தர் இயேசு சொல்லித்தான் இல்லைங்களா, நோவா நாட்கள்ல நடந்தது போலவே இப்பயும் மனுஷகுமாரனுடைய நாட்கள்லயும் நடக்கும், நடக்கும். நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு, நோவா இருந்தார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல மனுஷகுமாரன் இருப்பார், வருவார் இல்ல, அவர் இருப்பார். நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு, ஒரு ட்ரூத் இருந்துச்சு, ஒரு சத்தியம் இருந்துச்சு அந்த காலத்து ஜனங்களுக்கு. முதலாம் உலகம் முடிய போது என்ன வரப்போது, ஜலப்பிரளயம் வரும். இந்த சத்தியத்துக்கு செவி சாய்க்காதவங்க அழிந்தாங்க. முதலாம் உலகத்தோட முடிஞ்சது. நம்பி விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டவங்க இரண்டாம் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க, கொண்டு வரப்பட்டாங்க. இப்போ மனுஷகுமாரனுடைய நாள், மனுஷகுமாரன் இருப்பார். இந்த சத்தியமே புரியணும், ஏற்றுக்கொள்ளணும். மாத்திரம் தான், ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தான். அழிய போற இரண்டாம் உலகம் இருந்துட்டு மூன்றாம் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள பிரவேசிப்பாங்க. தி டியூ மெசேஜ், ஏற்ற கால சத்தியம். இவ்வளோ நாள் கேட்டது சத்தியம், ஏற்ற கால சத்தியம். அது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு, செகண்ட் கம்மிங். கேர்லெஸ்ஸா இருந்தா டைம் மெசேஜ் இன்னைக்கு மாற்றிடுங்க. கர்த்தர் இயேசுவினுடைய சீஷர்களா தேவன் நமக்கு நியமிச்ச வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு அடிப்படை தகுதி, இந்த காலத்துக்கு உரிய சத்தியம். கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார், நம்ம ரட்சகர் வந்திருக்கிறார், நம்ம தலை வந்திருக்கிறார், நம்ம போதகர் நமக்கு போதிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் வாங்கிட்டு இருக்கிறோம். சொன்னார் இல்லைங்களா, என் சத்தத்தை கேட்டு யார் கதவு திறக்கிறாங்களோ அவங்க கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், போஜனம் பண்ணுவோம். என்ன போஜனம், ஆவிக்குரிய போஜனம். எப்படி கிடைச்சது இந்த ட்ரூத், எங்க இருந்தது இவ்வளோ சத்தியம் இவ்வளோ நாள்? சகோதர சகோதரிகளே, சும்மா வந்துச்சா? எப்படி ஒட்டு மொத்த கிறிஸ்தவ மண்டலம் அப்படியே இருளுக்குள்ள அப்படி பேசி இப்படி பேசி குழம்பி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க போது, யார் இவங்க சாதாரண ஜனங்கள் பட்டு அவர்கள் கிட்ட இருந்து வெளிப்படுறது, அவர்கள் மூலமா தேவன் கொடுக்கிற சத்தியம் பார்த்தது இல்லை, நாம கிரகிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. பிரகாசம், ஆச்சரியமான ஒளி, எப்படி இது வந்துச்சு? கர்த்தர் இயேசு வந்து கச்சை கட்டிட்டு நீங்கள் கதவு திறந்து ஏற்றுக்கொண்டதுனால போஷித்துட்டு இருக்கிறார். அவருக்கு கீழே நாம் எல்லாம் போஷிக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் மீண்டும் உருவாயிருக்கிறது ஒரு ப்ரூஃப், கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில வல்லமையா தம்முடைய இரண்டாம் பிரசங்கத்தில் வந்து பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய சகோதரர்களா இருக்கிறதுனால, தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்து இருக்க பிரயாசம் எடுத்ததுனால புரிஞ்சுக்கொள்ளும் பாக்கியம் பெற்று அந்த சூரியனை பார்த்துருக்கிறோம். உலகம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, மணி 8:09 ஆயிருக்குது, கொஞ்சம் லேட்டா தான் முழிப்பாங்க. முழிக்கும் போது சூரியன் என்ன இருக்கு, வந்திருக்குப்பா ஏற்கனவே. கர்த்தர் இயேசு சூரியன் வந்திருக்கிறான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கு சரி. இஸ்ரவேல் முக்கியமான ப்ரூஃப். 1848க்கு அப்புறம் என்ன ஆகும், தீர்க்க தரிசனத்தில் சொல்றார், நான் என்ன பண்ணுவேன், அவங்கள இறைச்சல் உண்டாகி அசை உண்டாக்கி கொண்டு வந்து சேர்த்து அந்த எலும்புகளுக்கு மேல என்ன பண்ணுவேன், நரம்புகள் போடு. இஸ்ரவேல் தேசம் உருவாயிடுச்சு 1948. கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் மந்திரத்தினுடைய ஒரு அருமையான நிரூபிக்கிற அடையாளமா. சோ அதுக்கு பின்பு நரம்புகள் உண்டாகும். நரம்புகள் என்ன, உடம்புக்கான வலிமை, ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது. சோ ஒரு தேசமா இஸ்ரவேலுக்கு பலன், வலிமை என்ன, ஒரு தேசத்துக்கு எது வந்துட்டு எசன்சியல், அவங்களுடைய வலிமை, பொருளாதாரம், எகானமி. சோ இஸ்ரவேல் இப்படி 48 ஒரு தேசமா உருவானதுக்கு பின்பு உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள் கிட்ட இருந்து புல் மணி சப்ளை வந்துச்சு, பொருளாதாரம் நல்லா வலுப்பெற ஆரம்பிச்சு. இஸ்ரேலர்களுக்கு விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை, ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி எல்லாம் உண்டாச்சு. ஏன்னா அவர்களுக்கு பொருளாதாரத்துல பலப்பட ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க யூதர்கள் இருக்கிற யூதர்களுடைய முழு சப்போர்ட் இருந்துச்சு. சோ நரம்புகள் வந்துச்சு. அப்புறம் என்ன உருவாயிச்சாங்க, மாம்சம் உண்டாச்சு. மாம்சம் எது கிடையாலும், மாம்சம் ஒரு சரீரத்துக்கு அந்த ரூபம் கொடுக்குது, ஸ்ட்ரக்சர், ஃபார்மேஷன், ஃபார்ம், உருவம், அமைப்பு கொடுக்குது அந்த மாம்சம். சோ இஸ்ரவேல் தேசம் ஒரு பலப்பட்ட ஒரு முழு தேசமாக, ஒரு அமைப்புகள் எல்லாம் உருவான ஒரு தேசமாக உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் வந்துச்சு. ஒரு அருமையான அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம், தொழில்துறை வந்துச்சு, என்ன சொல்லலாம், விவசாயத்துறை வந்துச்சு. அப்புறம் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், காலேஜஸ், எல்லா ரிசர்ச் சென்டர்ஸ், எல்லா விதம். ஒரு தேசம்னா ஒரு தேசமா பார்க்கணும்னா என்னென்ன அமைப்புகள் இருக்கணுமோ அத்தனை அமைப்புகள் அந்த தேசத்துக்குள்ள உருவாக ஆரம்பிச்சு. இதெல்லாம் 48 பின்னால படிப்படியா நடந்துட்டு. தீர்க்க தரிசனம் எப்படி போயிட்டு இருக்குன்னா 78 இருந்து போயிட்டு இருக்கு. மீன் பிடிக்கிறவர்கள் ஜாயினிஸ்ட் மூவ்மெண்ட் 1878 இருந்து ஒரு 20 வரைக்கும், வேட்டைக்காரர்கள் 20க்கு அப்புறம் இருந்துட்டு ஒரு 40 வரைக்கும் உருவானாங்க. 48க்கு பின்னால நரம்புகள் 50-60கள், அப்புறம் சதை ஒரு 75-80. இப்படியே காலம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் சதைக்கு அப்புறம் என்ன போட்டார் தேவன்? தோல். தோல் எது கிடையாது? சரீரத்துக்கு அது தான் பாதுகாப்பு, எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்குது. இல்லாட்டி ரொம்ப சாஃப்டான சதை பகுதிகள் வெளியே தெரியும், ரொம்ப கஷ்டம். சோ அது பாதுகாப்பு. சோ ஒரு தேசமா அதுக்கு, ஒரு தேசத்துக்கு எது பாதுகாப்பு? அத தேசம்னு மற்ற தேசங்களே தான் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, சரி இது அவங்க தேசம்ப்பா, நம்ம தலையிட வேண்டாம். இல்லாட்டி நீ யார் இங்க வந்திருக்கிற அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க, வம்பிழ்ப்பாங்க, எல்லாம் வேலையை பண்ணுவாங்க. சோ ஒரு தேசத்துக்கு எது பாதுகாப்பு? மற்ற தேசங்கள் அதை என்ன பண்ணணும், ஒரு தேசமா அங்கீகரிக்கணும். இஸ்ரேல் அங்கீகரிப்பு வாங்கிச்சு, ஐநா சபையில ஒரு அங்கத்தினரானாங்க. அப்படின்னா உலக நாடுகள் அதை ஒரு தேசமா அங்கீகரிச்சாங்க. அதனால மற்ற தேசங்கள்ல தூதரங்கங்கள தங்கள் தேசத்துல உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. குட், நடந்துச்சு. அப்புறம் மற்ற தேசங்கள் இவங்களுடைய தூதரகங்களை அவங்க தேசத்துல உருவாக்க அனுமதிச்சாங்க, அதுவும் நிறைவேறிச்சு. பாதுகாப்பு. உலக நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை தேசமா அங்கீகரிச்சோம். சோ இதெல்லாமே அப்படியே நடந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ எங்க வந்திருக்கிறோம், தீர்க்க தரிசனத்துல எலும்பு நரம்புகள் சதை மேல தோல். ஆனா இன்னும் என்ன கொடுக்கணும்? ஆவி கொடுக்கப்பட்டாச்சா? கேள்வி கேட்கும் போது இப்போ தீர்க்க தரிசனம் எங்க வந்திருக்குன்னா நம்முடைய காலத்துக்கு வந்திருக்கு. தோ இஸ்ரேல் இருக்கான், உருவாகி 63 வருஷம் ஆச்சு. எஸ், முழு தேசமா முழு ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. அது கர்த்தர் இயேசுவின் மந்திரத்திற்கு ஒரு அருமையான அடையாளம். இப்போ அவங்களுக்கு ஆவி வந்துச்சா? சோ இதுதான் 9வது வசனத்துல பாக்குறோம். எசேக்கியேல் 37:9. ஆவி கொலையுண்டு இருக்கிற இவர்கள் மீது ஊது சொல்றாங்க. இஸ்ரேல் எப்படி இருக்கிறாங்க? என்னது கொலையுண்டு பாருங்க, ஒரு தேசம் ஆயிருக்கிறாங்க. நரம்பு போடப்பட்டு, சதை போடப்பட்டு, தோல் போட்டு மூடப்பட்டு பக்காவா இருக்கிறாங்க. ஆனா அவங்களை பத்தி சொல்லும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? கொலையுண்டு இருக்கிறாங்க, ஜீவன் இல்லை. அதனால ஆவி அவங்க மேல ஊது. கொலையுண்டு கிடைக்கிறது. சகோதர சகோதரிகளே, எப்படி உலகத்தின் ஜனங்கள் அந்த ஒரு இருளுக்குள்ள இருக்கிறாங்க, மரண நிலையில, அதே நிலைமையில தான் யாரும் இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள். இயேசு சொன்னார் இல்லைங்களா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இன்னைக்கு பூமியில ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கூட தேவன் பார்வையில் எப்படிதான் இருக்காங்க? மறிச்சுதான் இருக்காங்க. அவர் பற்றி, அவர் குமாரன் பற்றி அவங்களுடைய தெய்வீக திட்டங்களுக்கு எல்லாம் குருடா மறிச்ச நிலைமையில் இருக்காங்க. அதே போலதான் யாரும் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களுமே அங்கிருக்காங்க. ஆனா இந்த நிலைமை மாறும். இஸ்ரேல் ஜனம் ஜீவன் பெற்று கொண்டு வாங்க. எப்படி பாருங்க, தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள வரும். எப்படி வரும்? ரோமர் 8:10-11. பாருங்க, சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். சபை அவங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு நாவி இருந்துச்சுன்னா அவர்கள் கூட ஜீவன் உள்ளவங்களா அங்க இருக்கிறாங்க. அது போலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த ஆவி, அதாவது தேவனுடைய ஆவிய அவர்களை ஏற்ற சமயத்துல பெற்றுக்கொள்வாங்க. அப்போ அவர்களும் ஒரு தேசமா உயிர் அடைஞ்சிருக்கிறாங்க என்பது நிறைவேறும். ஆனா இன்ன வரைக்கும் நிறைவேறல. சோ இது எப்படி நிறைவேறும்? அவர்கள் கர்த்தர் இயேசுவின் ஆவியை பெற்று ஒரு தேசமா ஜீவன் பெறுவது. எசேக்கியேல் 37:10.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தேசத்திற்கு
பாருங்க, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி பெரிய சேனையாய் நின்றார்கள். எப்படி இந்த ஆவி இஸ்ரவேலுக்குள்ள பிரவேசிக்கும்? வெளிப்படுத்தல 7:1. பூமியின் நான்கு காற்றுகள் பூமியின் மீது அடிக்கப்படும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆவிய எப்படி எந்த சூழ்நிலையின் மத்தியில பெற்றுக் கொள்ளுவாங்க? நீங்க பார்க்கிறோம் இன்னொரு தீர்க்க தரிசனம், இந்த பூமியின் மீது இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேல, மரம், மனுஷங்க, எல்லாத்தினாலையும் அடிக்கிறதுக்கு நான்கு திசையிலிருந்து நான்கு காற்றுகள் அனுமதிக்கப்படும். நான்கு திசையிலிருந்து நான்கு காற்றுகள் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல சந்திக்கணும். சந்திக்கிற இடத்துல என்ன உருவாகும்? என்ன உருவாகலாம்? காற்று 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 சென்டர்ல மீட் ஆச்சுன்னா என்ன? ஒரு சுழல் காற்று உருவாகும். சுழல் காற்று பைபிள் எது கிடையாதும்? உபத்ரவம், ட்ரபிள்ஸ். அதாவது இந்த நான்கு காற்றுகள் குறிக்குது. ஏதாவது கெஸ் ஒர்க் ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? நான்கு காற்றுகள் எது கிடையாதுமா இருக்கும்? எஸ், பூமியின் நான்கு அமைப்புகள், பொருளாதாரம், அரசியல், மதம், சமுதாயம். இந்த நான்கு அமைப்புகளிலும் இருந்து உபத்திரவம் இந்த உலகத்துக்கு வரும். அந்த உலகத்துக்கு உபத்திரம் வரும்போது அது ஒரு சுழல் காற்று, மகா உபத்திரவமாக அமையும். இந்த மகா உபத்திரவம் இந்த உலகத்தின் மேல சம்பவிக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தின் மத்தியில இஸ்ரவேல் தேவனுடைய ஆவி பெற்றுக் கொள்வாங்க. எப்படி? உலகத்து மேல மகா உபத்திரவ காலம் இருக்கு. கர்த்தர் இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு, இதுவரை சம்பவியாததும் இது இனிமேலும் சம்பவிக்காததுமான மகா உபத்திரவமே பூமி மேல அனுமதிக்கப்பட்டிருக்கும். படுது கொஞ்ச காலம், ஆரம்பத்தில் சொன்ன பிராக்கெட்ல ரொம்ப சீக்கிரம். அப்போது இந்த மகா உபத்திரம் பூமியின் மேல வருவதற்கும் இஸ்ரவேல் ஆவி வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, மகா உபத்திரத்தினுடைய உச்சகட்டம் இஸ்ரவேல்ல சம்பவிக்கும். வசனம் வாசிங்க, அதுக்கு பேர் யாக்கோபின் இக்கட்டு காலம். அதாவது ஜாக்கப்ஸ் ட்ரபிள். யாக்கோபு பழைய ஏற்பாட்டுல யாருக்கு அடையாளம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு. ஒரு காலம் தேவன் வச்சிருக்கிறார், அந்த காலம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? மகா உபத்திரவத்தின் மத்தியில உலகம் இருக்கும். சரி, அதனுடைய உச்சகட்ட வேலைகள் இஸ்ரவேல மயமா வச்சு நடக்கும். அதுதான் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இது குறிச்சு எசேக்கியேல் 37 38:7-9 வாசிங்க.
நீ
பற்பல ஜனங்கள்ல இருந்துட்டு சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக வருவார். இஸ்ரவேல் மேல ஒரு பெரிய படையெடுப்பு நடக்கும். அப்ப இஸ்ரவேல் எப்படி இருக்கும்னா, எல்லா தேசங்களிலிருந்தும் கூட்டி சேர்க்கப்பட்ட தேசமா இருக்கும். அந்த தேசத்துக்கு விரோதமா இங்க வர்றாங்க ஒரு பெரிய ஜனம், கோகு மாகோகு அவங்களுடைய கூட்டத்தார். அது தீர்க்க தரிசனத்தை நம்ம பேசல, ஜஸ்ட் காண்பிக்கிறோம். சோ அப்போ அது வசன வாசிங்க அதுலயே. பாத்தீங்களா, சுகத்தோட குடி இருக்கிறோம் இஸ்ராயலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய்.
இஸ்ரேல்
மேல இன்னைக்கு இருக்கிற மேற்கத்திய நாடுகள், ரஷ்யா, மற்றும் இன்னும் சில முக்கியமான தேசங்கள் ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு நடத்துவாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்தில் நடக்க போற சம்பவங்கள். இஸ்ரவேல் சாதாரண விஷயம்ல, மிகப்பெரிய அடையாளம் கர்த்தர் இயேசுவின் வந்திருத்தல்ல நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள், இவைகள் யாவும் வந்திருத்தல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு அடையாளம். பார்த்து புரிஞ்சுக்கோ என்ன நடக்குது தேவனுடைய திட்டத்தில், என்ன நடக்கணும், அடுத்து என்ன நடக்கும் பார்க்கும் போது நாம் என்ன செய்யணும். தேவனுடைய ஜனம் நம் யார், ஏன் இதெல்லாம் தேவன் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, என்ன நோக்கம். தேவன் இந்த மாதிரி மகத்துவம் பிரமிக்கிற பரலோகத்தின் ரகசியங்கள் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா நமக்கு, நமக்கு தேவன் சொல்லணும், யோசிக்கணும், ஆனா நடக்கும். இன்னொரு வசனம் வாசிங்க, சகரியா 14:2 அருமையா சொல்லி எடுக்கிறார் அந்த படையெடுப்பு பத்தி. சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண, எருசலேம் இஸ்ரேலுடைய கேபிட்டல், இஸ்ரேலுக்கு விரோதமான எல்லா ஜனங்களையும் கூப்பிடுவேன். அப்புறம் பாருங்க, சகோதர சகோதரிகளே, எருசலேமுக்கு விரோதமா இஸ்ரேலுக்கு விரோதமா சகல ஜாதிகளை நான் கூட்டிட்டு வருவேன். இதெல்லாம் இரண்டாம் வந்திருத்தல்ல தேசமா உருவாகி தேசமா நின்றுட்டு இருக்கும் போது மகா உபத்திரவம் உலகத்தின் மேல ஆரம்பிக்கும். அதனுடைய உச்சகட்டமா யாக்கோபின் நிக்கட் காலம் சம்பவிக்கும். அதுக்கு மத்தியில் இஸ்ரேல் சுத்தி சகல ஜனங்கள். கடந்த 2 வாரம் நியூஸ் பாக்குறீங்களா, இஸ்ரேல் விஷயம் தெரியும் இல்லைங்களா, ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் நல்லா நியூக்ளியர் பாம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா பக்கா பிளான் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பொருளாதார தடை போடு. ஈரான் கிட்ட போய் கேளுங்க, ஏன் வந்து நீங்க ஆட்டம் பாம் பண்றீங்க, நம்ம ரகசியமா கேட்டா ஒரு பகிரங்கமா சொல்ற, ஏன் இப்படி மூலமா கேக்குறீங்க, நாங்க இஸ்ரேல என்ன பண்ணணும், அழிக்கணும். ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவங்க பிரசிடென்ட் சொல்றார் அஹமது நிஷா. என்ன நடக்குது மிடில் ஈஸ்ட்ல, மத்திய கிழக்கு பகுதியில், எகிப்து என்னாச்சு, கவர்மெண்ட் காலி, லிபியா கடாபி போயிட்டார், டுனிஷியா, யமன் ரெவல்யூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது இப்போ, இவங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க இஸ்ரேல் தேவனுடைய ஜனம். அமெரிக்கா சில விஷயங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட், மற்ற தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு அப்போஸ்ல இருக்கிறாங்க. என்ன நடக்குது இப்போ, என்ன நடக்கணும், இனிமேல் என்ன நடக்கும், ஒரு அடையாளம் இஸ்ரேல். கர்த்தர் இயேசு சொன்னார், நான் வந்திருந்தா இஸ்ரேல் பாருங்க, இஸ்ரேல் நான் வந்திருப்பேன். இஸ்ரேல் இருக்காங்களா, ஆமா ஆண்டவரே நான் இருக்கிறேன். இஸ்ரேல் சுற்றி என்ன நடக்குது, கூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த கால் பகுதியில் தான் இருக்கிறோம். சோ இதெல்லாம் நடக்கும் சகோதர சகோதரிகளே. சோ இதுக்கு மத்தியில தேவன் அவங்களுக்காக யுத்தம் செய்வார். எப்படி பழைய ஏற்பாட்டில சில சமயங்கள்ல தேவன் ஆச்சரியப்படும் விதத்துல இஸ்ரேலுக்கு ஜெயம் கொடுத்தார், எதுக்கு அதெல்லாம், அதெல்லாம் நிழல். தேவன் கடைசியா நடக்க போற விஷயத்துல இஸ்ரேலுக்கு நிப்பார் பக்க பலமா, தன் சொந்த ஜனத்துக்கு யுத்தம் செய்வது போல அந்த யுத்தத்துல போராடுவார். உலகமே அவங்களுக்கு எதிராக வந்திருக்கும் போதும் நடக்கும். இதுல ரொம்ப சமீபத்துல நியூஸ் ரொம்ப வாட்ச் பண்ணணும் சகோதர சகோதரிகளே. கிரிக்கெட்டுக்கு இல்ல, தேவ திட்டத்துல எந்த அம்சம் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு, தீர்க்க தரிசனம். இஸ்ரேல் என்ன போயிட்டு இருக்குது நம்ம பார்க்கணும், ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது. சாதாரண விஷயம் இல்ல தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். ஆனா தேவன் அவங்களுக்காக இருக்கும் போது யார் ஜெயிப்பா, இஸ்ரேலா இல்ல கூட்டப்பட்டு இருக்கிற சகல ஜனமா, இஸ்ரேல் சந்தேகம் இல்ல. ஏன்னா அவர்கள் தான் அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ்ல கணக்கு தெரியுமான ராஜ்யம் பூமியில் இருக்கும் போது ராஜ்யத்தின் கேபிட்டல், தேவனுடைய ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டி இஸ்ரேல், முற்பிதாக்கள் இஸ்ரேல் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பூமி எங்கும் பிரபுக்களா அழுகை செய்வோம், அபிகேல் இஸ்ரேல், இஸ்ரேல் தேவநாயகம் பண்ணணும், இப்படித்தான் பண்ணுவாங்க. அங்க இருந்த ஆசீர்வாதம் உலகத்துக்கு முழுக்க போகும். தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கணும். வசனம் வாசிங்க, அந்த ஆசீர்வாத காலங்கள் பத்தி சகரியா 12:8-9. கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அந்நாளில். என்னாலில் அவங்களுக்கு விரோதமா எல்லாரும் வந்து நின்று யுத்தம் பண்ணும்போது, அந்த யாக்கோபின் நிக்கிற காலத்துல இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எப்படி பாருங்க, ரொம்ப வீக்கா இருக்கிற யூதன் எப்படி இருப்பாரப்போ? தாவீது மாதிரி இருக்கணும். நம்ம எங்க தாவீது பார்த்தோம்? ஆனா படிச்சு பாருங்கன்னு தெரியும் அவர் யார், எப்பேற்பட்ட லீடர், எப்பேற்பட்ட வாரியர் தெரியும். கோலியாத் யார் அது? அப்படித்தான் கேட்டிருக்கணும் இல்லைங்களா? என் தேவனுக்கு முன்னால கோலியாதா, யார் அது? பார்க்கலாமா? பட்டே மல்லா வேண்டாம், கல் போதும். தாவீது போல இருப்பாங்க ஒருவர் யூதர். ரொம்ப ஆச்சரிய விஷயம் இருக்கு. கிளாஸஸ்க்கு பின்னால நாம பார்க்கலாம் யார் இஸ்ரேல், தேவனுடைய ஜனம். எப்பேற்பட்ட ஜனம் அவங்க, அவங்க மூலம்தான் ஆசீர்வாதம் போகுது பூமிக்கே. கையில செல்போன் இருக்கா? அதனுடைய முக்கியமான சிப் இஸ்ரேல் மேடு. அது இல்லாம செல்போன் யூஸ் பண்ண முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் கண்டு பிடிச்சிடுவோம். நிறைய விஷயம் பார்க்கலாம் பின்னால. ஆனா வசன வாசிங்க, ஆனாலில் அநாளில் ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கும் சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்குமாக இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதங்கும் ராஜாவாயிருப்பார். அநாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாக இருக்கும். அதாவது தேவன் பாதுகாத்து அவர்களை விடுவிச்சு அவர்கள் மூலம் ஒரு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பூமிக்கு அவர் அங்க தருவார். சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த யுத்தம் அதுக்கு இன்னொரு பேர் அர்மகதோன். அந்த யுத்தம் ஒரு மூன்றாவது உலக போர். இந்த இரண்டாம் அது உலகம் எப்படி வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனா அது வசனத்துல அர்மகதோன். இந்த இரண்டாம் உலகத்தினுடைய இறுதி யுத்தம், இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு. அதற்கு பின்பு மூன்றாம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த யுத்தத்துல கண்டிப்பா அது நியூக்ளியர் யுத்தமா இருக்கலாம், அணு யுத்தமா இருக்கலாம். ஏன்னா வசனம் பாருங்க, சகரியா 14:12. அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வரவங்களுக்கு எல்லாம் தேவன் கொடுக்கிற வாதை என்ன? அவர்கள் நிப்பாங்க காலுன்றி, ஆனா சதை என்ன ஆகும்? இது எப்படி? அப்புறம் ஐயோ, கண்கள் குழியில கெட்டு போயிடும். என்ன சொல்றார்? சதை ஒழுகும், கண் குழியில இல்லாம போயிடும், நாக்கு காணா போயிடும். ஹிரோஷிமா எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆட்டம் பாம் போட்ட உடனே என்னாச்சு? இதே ரியாக்ஷன். அவ்வளவு ஹீட்ல உடம்புல இருக்க ரொம்ப சாஃப்டான பகுதிகள் முதல்ல அப்படியே உருகி ஓடும். ஹிரோஷிமா ஜப்பான்ல நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கு ஒரு வேலை தெரியல. தேவன் எல்லாம் அனுமதிக்கிறார். இந்த மூன்றாம் கண்டிப்பா இருக்கும், எல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க, எப்பயாவது யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அது இங்கதான் யூஸ் ஆகும். பெரிய தீபாவளியா இருக்கும் நினைக்கிறேன். அர்மகதோன், இஸ்ரேலுக்கு விரோதமாக தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சாதகமாக அதை எல்லாம் பயன்படுத்துவார். வெற்றி ஜெயம் தேவனுடைய ஜனங்களுக்கு. அதுக்கு மத்தியில பெற்று கொண்ட அந்த வெற்றியின் மூலம் புரிஞ்சு கொள்வாங்க, இஸ்ரேல் நாம் யார், நாம் எப்படி ஜெயித்தோம், உலகமே எதிர்த்து நின்னுச்சு, எப்படி ஜெயித்தோம், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணினார், அவருடைய ஆவி அவங்களுக்குள்ள இறங்கும். வசனம் எசேக்கியேல் 39:29.
நான் இஸ்ரவேல் வசத்தாவே என் ஆவி
அவருடைய ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றப்படும்.
தேசம் ஜீவன் அடையும்.
மகா உபத்திரவத்தில் யாக்கோபி நிக்கட் காலத்தின் மத்தியில அந்த இறுதியான அருள்மகன் யுத்தத்தின் மத்தியில பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் மூலமாக
தான் சொன்னார், அவர்களுக்கு ஆவி போகும் பொழுது உயிரடைந்து நிற்பாங்க. எப்படி சேனையா நிற்பாங்க? அப்படியே ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட் யூனிட் நின்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு கம்பீரமா நிற்பாங்க, சும்மா இல்ல, அப்படி நிப்பாங்க ஒரு சேனையா, ஒரு தேசமா. ஏன்னா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் வழியாக பூமிக்கு அங்க போகும், அந்த சந்ததியாக அவர்கள உருவாயிருப்பாங்க. அவருக்கு அவங்கிட்ட சொன்னார் இல்லைங்களா, தேவன் உங்கள் சந்ததியிலிருந்து ரெண்டு சந்ததி நான் ஒன்று பண்ணுவேன், ஒன்னே வானத்தின் நட்சத்திரம், இன்னொருத்தன் யார்? கடற்கரை மணல் யார்? மாம்சீக இஸ்ரேலர். என்ன ஆசீர்வாதத்துக்கு? பூமியில அவருடைய ராஜ்யத்துல ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கான பாத்திரங்களா இருப்பாங்க. அந்த நிலைக்கு இஸ்ரேல் வரும்போது தான் அந்த ஆவி அவர்களே பெற்றுக் கொள்வாங்க. வசன வாசிங்க. அப்போ இஸ்ரேல் மூலம் எப்படி இருக்கும் இதெல்லாம்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப சுருக்கமா சுருக்கமா சொல்லிட்டு போறோம். எப்படி அவங்க ஜெயிப்பாங்க அது தனியா பேசும். கர்த்தர் அவங்களுக்கு போராடுவார்னா எப்படி போராடுவார் தனியா பேசும். அதெல்லாம் இன்னைக்கு பேச முடியாது. ஆனா இந்த ஜெயத்துக்கு பத்தியில உலக ஜனம் எப்படி பார்ப்போம்? எல்லாம் பயங்கர தெனாவுட்டோட போயிருப்பாங்க. ஆனா என்ன வாங்கியிருப்பாங்க? நல்லா அடி வாங்கியிருப்பாங்க. என்ன நடக்குது இங்க? எப்படி இஸ்ரேல் ஜெயித்தது யோசிப்பாங்க. பயங்கர நிறைய வேலை நடக்கும் அங்க, நிறைய யோசனை எல்லாம் நடக்கும். ஜனங்கள் இஸ்ரேல் பார்ப்பாங்க, அவர்கள் பக்கத்துல தேவன் இருக்கிறத புரிஞ்சுக்கொள்வாங்க. அவர் தான் மெய்யான தேவன். இஸ்ரேல் மூலம் அவர்கள் ராஜ்யத்துல தேவனுடைய வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்வாங்க. வசன வாசிங்க, சகரியா 2:23. வேற என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? எல்லாரும் போய் நின்றுட்டு நல்லா அடி வாங்கிட்டு போறது என்னத்தான் சொல்லுவாங்க? பாருங்க, அந்நாளில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் என்ன பண்ணுவாங்க? ஒரு யூதன் தொங்கல் புடிச்சுக்குவாங்க. புடிச்சிட்டு தேவன் உங்க கூட தான் பாருக்கிறாங்க, நாங்க உங்க பின்னாடியே நாங்க வரோம். எப்படி ராஜ்யத்துல ஒட்டுமொத்த பூமி கர்த்தர் கண்ட்ரோலுக்குள்ள வரும் பாருங்க, எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி சில காட்சிகள் போது பூமியில எல்லாம் தேவன் செய்வாங்க, ஆனா இஸ்ரேல் தான் பிரதானமாக இருப்பாங்க. அப்போ ஜனங்கள் 10 பேர்ல ஒருத்தர், ஒரு யூதன்னா 10 உலகத்தின் மனுஷங்க புடிச்சுக்கிட்டு உங்க கூட நாங்க வரோம், தேவன் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நெக்ஸ்ட் ஏசாயா 2:3 வாசிக்கலாம். ஏசாயா 2:2-3. சகோதர சகோதரிகளே, இந்த சூழல் மத்தியில ஒட்டுமொத்த உலகம் ஜனங்கள் இஸ்ரேலர் கூட தேவன் இருப்பதை உணர்ந்து கொண்டு இஸ்ரேலில் அவருடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆரம்பத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறத புரிந்து கொண்டு அவர் இடத்துக்கு வந்து சேருவாங்க. பாருங்க என்ன அருமையா இருக்கு. ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் ராஜ்யம். இப்படியாக ராஜ்யத்தினுடைய பிரபுக்களாக இஸ்ரேல் ஜனமே அங்க தேவனுடைய திட்டத்துல வருவாங்க. சகோதர சகோதரிகள், இஸ்ரேல் பாஸ்ட், இஸ்ரேல் பிரசன்ட், இஸ்ரேல் ஃபியூச்சர். அவர்களுடைய கடந்த காலம் தண்டனை காலம், தற்போதைய காலம் தண்டனைகள் முடிஞ்சு ஆசீர்வாதத்துக்கு திரும்பி இருக்கிற காலம். ஆனா இன்னும் ஆவி வாங்கல. ஆவி வாங்க வாங்க, எதிர்காலம் ரொம்ப கொஞ்ச காலம், ரொம்ப குறுகிய காலம். எதிர்காலம் சொல்லும் போது இனிமேல் சொல்லும் போது மறுபடியும் சொல்றோம், ரொம்ப தூரத்துக்கு வச்சுட்டு பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணாது. சோ தேவன் அவருடைய நாட்கள் அங்கு சமீபமா இருக்குது. சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் தேவனுடைய ஜனம் இன்றைய நாட்களில் நம்ம கண்ணு முன்னால இருப்பது நம்முடைய ஆண்டவர் அவருடைய வந்திருத்தல்ல வந்து இருப்பதற்கும், வந்து இருத்தலில் அவர் செய்ய போற முக்கியமான காரியங்கள் நிறைவேறி கொண்டு இருப்பதற்கும் ஒரு அருமையான அடையாளம். கவனிப்போம், இனிமேல் இஸ்ரேல் பத்தின நியூஸ் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கவனிங்க, இஸ்ரேல் பத்தி எந்த நியூஸ் இருந்தால் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.